நிகழ்ச்சிகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். நம்ம இதில் இருக்கக்கூடிய சகோதரர் செபஸ்டியார் திண்டுக்கல் அவர்கள் ஜெபிக்குமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கின்றார்.
நாம் ஜெபம் செய்வோம். தாம் ஒருவராக சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவனும் ஒரு காலம் காணக்கூடாதவரும் கண்டிடக்கூடாதவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியும் தாம் ஒருவரே அனந்த ஞானமும் ஏக சக்கராதிபதியுமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பரலோகத்தில் இருக்கிற எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, பரிசுத்தமுள்ள எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, பூரண சர்க்குணராக இருக்கிறவரே, அப்பா உம்முடைய சிருஷ்டிக்கு ஆதியாக உம்முடைய ஒரே பெயரான குமாரனை சிருஷ்டித்து அவரை கொண்டும் அவருக்கு என்றும் அவரையே சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தவரே, இவ்வேளையிலே உம்முடைய தன்மையின் சுரூபமும் உங்களுடைய தட்சுரூபமும் எங்கள் நேச ரட்சகரும் எங்கள் அருமை ஆண்டவராகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாக உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லோரும் கூட சேர்ந்து இவ்வேளையிலே உம்மை நன்றியோடு தொழுது கொள்கிறோம். அப்பா, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறவரே, அப்பா, ஓய்வின்றி என்னாலும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உம்முடைய குமாரர் முன்னிலையிலே தலைமையிலே என்னாலும் தொழுது கொள்ளப்படத்தக்கவரே, போற்றுதலுக்கும் புகழுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் வணங்குதலுக்கும் நாங்கள் அஞ்சுதலுக்கும் பயப்படுதலுக்கும் உரிய எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே, உம்மை நன்றியோடு தொழுது கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீர் உம்முடைய ஒரே பேரான குமாரன் மூலம் இந்நாளிலே எங்களுக்கு நீர் அருள் செய்திருக்கிறீர் தெய்வமே. உம்முடைய குமாரர் மூலமாக நாங்களும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். உம்முடைய குமாரருக்கும் கூட எண்ணிலடங்காத நன்றியை நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டு நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறவரை நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம், நீங்கள் கனப்படுத்தி இருக்கிறவரை நாங்களும் கனப்படுத்துகிறோம் தெய்வமே. தந்தையே, உம்முடைய சுத்த கிருபையினாலே உம்முடைய குமாரருடைய வேண்டுதலினாலும் பரிந்து பேசுதலினாலும் நீர் எங்களை இந்நாளிலே விதமாக எங்களை கூடி வர செய்து தந்தையே, நேற்றிலிருந்து இன்று வரை இந்த நேரம் வரையிலும் நீர் எங்களுக்கு வேண்டிய உம்முடைய சத்தியம் என்கிற ஆகாரத்தை நீர் தந்து எங்களை நீர் போஷித்துக் கொண்டிருக்கிறமைக்காக கூட உமக்கு நன்றியை ஏறெடுத்துக் கொள்கிறோம். எங்கள் மத்தியிலே உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட சகோதரர்களை உடைய ஆவியால் நிறுத்தி வழிநடத்தினமைக்காகவும் உமக்கு நன்றி. இந்நேரத்திலும் உடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய சகோதரரையும் உடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். சகோதரரையும் இன்னும் ஆவியினால் நிறுத்து உடைய வார்த்தைகளை பேசுவதற்கு தேவரீர் தயவு புரியும். தொடர்ந்து நீரே எங்களை வழிநடத்தும். உங்களுடைய நாமமும் உங்களுடைய குமாரர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அப்பா இந்த ஒரு கூடுகையிலே மகிமைப்படுவதாக தந்தையே, இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை ஜெபத்தை உங்களுடைய குமாரரும் எங்கள் அருமை ஆண்டவருமாகிய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமான நாமத்தினால் மன தாழ்மையோடு உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்களுக்கு ஜீவன் தந்து என்றென்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டாம் பகுதியிலே இரண்டு வேத பாடங்கள் இருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகபட்சம் ஒரு 5 அல்லது 5:15 நம்முடைய நிகழ்ச்சிகளை நம்ம முடிக்க இருக்கிறோம். ஆகவே சபையார் யாவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது இந்த இரண்டாம் பகுதியை நடத்தி தருமாறு நம் மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர் ஏழுமலை KGF அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன்.
கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கிருபினாலும் அவருடைய இறக்கத்தினாலும் நம்மேல் வைத்த அன்பின் மித்தமாக இந்த 2 நாள் ஆவிக்குரிய மாநாட்டை ஏற்படுத்தி நமக்கு தம்முடைய தாசர்கள் மூலியமாக அநேக தலைப்பின் கீழாக நம்மளை சத்திய வசனத்தினாலே அவர் போஷிக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு சகோதர ஐக்கியங்களும் ஏற்படுத்தி கொடுத்து சகோதர ஐக்கியத்திலே பலப்படும், சத்தியத்திலே பலப்படும், கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து தம்முடைய நேசகுமாரருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம். தேவன் நமக்கு பாராட்டின கிருபுக்காகவும் தயவுக்காகவும் அவருக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் துன்பமாக கோடான கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் ஏற்றுக்கொள்கிற அன்பான சகோதரர்களே, இந்த வாய்ப்பு தந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கூடும் நன்றிகளை ஏற்றுக்கொள்வோம். உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்துக்கூடும் தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட சகோதரர் ராஜ்குமார் அவர்கள் திண்டுக்கல் அவர்கள் நமக்கு தேவ செய்தியை வழங்க இருக்கிறார். நாட்களை குறித்ததான விளக்கம், நம் நாட்களை குறித்ததான விளக்கம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நமக்கு தேவ செய்தியை சகோதரர் வழங்க இருக்கிறார். இதற்கு வேத வாசிப்பு சகோதரி மெக்சிகோ பேரு சைன் மாதிரி இருக்குது. சகோதரி பேர் இது மெஸ்ஸி. சகோதரி மெஸ்ஸி அவர்கள் வேத வாசிக்கும்படியாக அவரை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்திலே நமக்கு தேவ செய்தியை வழங்குமாறு சகோதரர் ராஜ்குமார் திண்டுக்கல் அவர்கள் வந்து தேவ செய்தியை வழங்கும்படியாக அவரை முன்பு அழைக்கிறோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய பரிசுத்த சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இந்த மதிய வேளையில் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த மிகுந்த நாமத்தினாலும், நம்முடைய அருமை ஆண்டவர் கர்த்தர் இயேசுவினுடைய புண்ணிய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கின்ற அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொண்டு, மாத்திரமல்ல நான் சார்ந்திருக்கும் உங்கள் உடன் அங்கங்களுடைய அன்பையும் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இப்போதும் நேரத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பிரயோஜனமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம நேரடியாக நம்ம கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்னது போல பாடத்தினுடைய தலைப்பு நம் நாட்களை குறித்த சரியான விளக்கம், A fitting description of our day. ஆதார வசனம் நாம் வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 3:2.
மேலும் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
சகோதரிகள் கொஞ்சம் ஸ்கிரீன்ல பார்த்தே நீங்க வாசிருங்க, எல்லா வசனமும் ஸ்கிரீன்லயே வரும். சோ பாருங்க, வசனம் இதுதான் ஆதார வசனம். மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பொதுவாகவே இந்த வார்த்தையை பற்றியதான ஒரு கருத்து எண்ணங்கள் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு மத்தியில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது உலகத்தின் ஜனங்களை நினைக்கிறாங்க, அல்லது இந்த உலகத்தின் மத்தியில் உலகத்தின் ஜனங்களுக்கு மத்தியில் இந்த நிலைமை காணப்படும். எந்த நிலைமை அப்படின்னா, அதற்கு பிற்பகுதியில் வரக்கூடிய 4 வசனங்கள், அதையும் கூட நம்ம வாசி முடிச்சிடலாம். ஸ்கிரீன்ல வராது, நீங்க பைபிள்ல பாருங்க.
எப்படி எனில், மனுஷ தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
இது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரொம்ப முக்கியமான வார்த்தை. இவைகளை பற்றியதான, இதனுடைய விளக்கங்களை பற்றியதான காரியங்களை கொடுக்கும் போதுதான் முதல் வசனத்தில் அவர் பேசுறாரு, மேலும் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்கின்ற விஷயத்தை அவர் பேசுறாரு. அப்ப இதனுடைய விஷயம் பார்க்கும்போது கிறிஸ்தவ ஜனங்கள் இன்னைக்கு பொதுவான உலகத்தின் நிலையை அவர்கள் மனதில் வைத்து, உலகம் எப்படி இருக்கும், உலகத்தின் ஜனங்கள் மத்தியில் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கும் என்கின்ற பார்வை இருக்கும்போது, நம்மளுடைய 7வது தூதன் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் Reprint 5:4-3, இதுல இது உலகத்தின் ஜனங்களின் நிலைமையை பத்தி அவர் பேசறதில்லை, அல்லது கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய நிலைமைகளை பத்தியும் அவர் பேசறதில்லை. மாறாக கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரும், அல்லது கர்த்தருடைய ஜனங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய நிலைமை, கர்த்தருடைய ஜனங்களுக்கு மத்தியில் வரக்கூடிய நிந்தை மற்றும் கொடிதான காலங்கள் இன்னல்கள், இவைகளை பத்தி என்ன பண்ணிட்டு இருக்கிறார்னா அப்போஸ்தலன் பவுல் அங்க பேசிட்டு இருக்கிறார். இதைத்தான் சகோதரர் ரசல் அவர்கள் கூட இதனுடைய விளக்கங்கள்ல ரொம்ப தெளிவான வகையில் கொடுக்கிறார். அப்ப இந்த வசனத்தை நம்ம உலகத்துக்கு அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு ஒருவேளை எடுத்தோம் என்றால் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இதை நம்ம உலகத்துக்கு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் வந்து நமக்கு இல்லை. ஆக இவைகள் கர்த்தருடைய ஜனங்களுக்கு வரும் கொடிய காலங்களை பற்றியதான விஷயங்களாக அங்க இருக்குது. அப்ப கடைசி நாள் என்று சொல்லும் போது இதை நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்வது என்று சொல்லும் போது பாருங்க, கடைசி காலம் தான் என்ன, கர்த்தர் ரொம்ப அருமையான ஒரு வகையில் அவர் அவருடைய வார்த்தைகளில் பேசியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 13:39 வசனம் நாம் வாசிக்கலாம்.
அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு அறுப்பு உலகத்தின் முடிவு.
அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுப்பு உலகத்தின் முடிவு என்று சொல்லும் போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் அறுவடையின் முடிவின் காலம். ஏறத்தாழ நம்ம இந்த ஒரு யுகத்தினுடைய ஒரு முடிவுக்கு பக்கம் பக்கம் நம்ம வந்துட்டோம், பக்கம் பக்கம் வந்திருக்கோம். நம்ம நம்மளுடைய காலங்கள் இப்பேற்பட்ட காலங்களாக இருக்கும்போது கர்த்தர் சொல்லிட்டார் அறுப்பு உலகத்தின் முடிவு. முடிவு அப்ப ஒவ்வொரு முடிவின் காலங்கள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டங்கள்ல போய் பார்க்கும்போது கூட நாம் கவனம் கொடுக்கணும். விசேஷமான காலங்கள், விசேஷமான சம்பவங்கள், விசேஷமான சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் நடந்து அவைகளுக்கு மத்தியில் ஒரு யுகம் முடிந்து வேறு ஒரு யுகம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்க உருவாயிருக்கும். உதாரணத்துக்கு நீங்க டிவைன் பிளான் சார்ட்ல நீங்க பார்க்கலாம், முதல் உலகம் அதற்கு முன்பதாக நடந்துட்ட சம்பவங்கள், ஜனங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய குணங்கள், இதற்கு மத்தியில் தேவன் ஒரு முடிவை கொண்டு வர்றார், ஒரு புதிய துவக்கம் வருது. அதே போல பார்க்கும்போது இரண்டாம் உலகத்தில் கூட யூத யுகத்தினுடைய விஷயங்கள் பாருங்க, யூத யுகத்தினுடைய முடிவு கூட அது ரொம்ப ஆசீர்வாதமோ அல்லது ரொம்ப ஜனங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகளை கொண்டு வந்துட்ட ஒரு காலங்களாகவோ இல்ல, அவர்களுக்கு மத்தியில் ஒரு அக்கினி காணப்பட்டுச்சு. சரிங்களா, அதை முடிந்து சுவிசேஷ யுகம் அங்க வந்தது. இப்ப சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவின் சமயத்தில் கூட எப்படி இருக்கும், அந்த காலங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லும் போதுதான் அறுப்பு உலகத்தின் முடிவு. இந்த முடிவின் சமயத்துல ரொம்ப அழகான வகைகள்ல அப்போஸ்தலன் பவுல் லிஸ்ட் பண்றாரு இந்த விஷயங்களை, இப்படித்தான் இருக்கும், இந்த மாதிரியான நிலைகள் தான் அங்க காணப்படும் என்று அவர் ஒரு 19 பாயிண்ட்ஸ் அங்க பேசுறார். ஆக நேரத்தை கருத்தில் கொண்டு நான் நேரடியாக நான் புல்லட் பாயிண்ட்ஸா உங்களுக்கு நான் கொடுத்துறேன். நான் இதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய விஷயம், முதல் பாயிண்ட், செல்ஃப் லவர்ஸ், தற்பிரியர், தற்பிரியர். அப்ப இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது இது நமக்கு ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தை போல நமக்கு தோணும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் 19 லிஸ்ட்ல இதை முதலாவது வந்து வைக்கிறார் என்று சொல்லும் போது நாம் கவனிக்கணும், இந்த முடிவின் காலத்தின் சமயங்கள்ல இப்பேற்பட்ட நிலை காணப்படும், செல்ஃப் லவர்ஸ் இருப்பாங்க, தற்பிரியர்கள் இருப்பாங்க. அப்ப தற்பிரியர்னா என்ன, பொதுவாக நம்ம சில வார்த்தைகள் பயன்படுத்துவோம், செல்ஃபிஷ், சுயநலம் என்கின்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம், இது நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, ஆனா இது இந்த சுய அன்பு உடையவர்கள் அல்லது செல்ஃப் லவர்ஸ், தற்பிரியர் என்கின்ற வார்த்தையினுடைய அதனுடைய விளக்கங்கள் வேற ஒரு வகைகள் அங்க இருக்கு. இது என்ன அப்படின்னா, இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இவர்கள் தங்களையே அன்பு செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க, தங்களையே அன்பு செய்து கொள்ளக்கூடியவங்க. இதை பத்தி தான் ரீப்ரிண்ட் பாயிண்ட் பிரதர் ரொம்ப அழகான வகைகள்ல கொடுக்கிறாரு, 2459 இதனுடைய விளக்கங்களே ரொம்ப அழகான வகைகள் அங்கு கொடுக்கிறார் சகோதரர். என்னன்னா, தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட அவருடைய ஜனங்கள், அவர்களுக்கு மத்தியில் சுய அன்பு உடையவர்கள் இருப்பாங்க இந்த காலங்கள்ல என்கின்ற விஷயம் வைக்கிறார். அது என்ன சுய அன்புனா என்ன, ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். என்னன்னா, 3 விஷயங்கள் அங்கு கொடுக்கிறார். 1, இவர்கள் எதிலெல்லாம் சுய அன்பு உடையவர்களா இருப்பாங்க, எதிரெல்லாம் இவங்க செல்ஃப் லவர்ஸ், அதிகமான ஒரு அன்பை காண்பிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னா, முதல் விஷயம் லவ் ஆஃப் டிரெஸ். இவங்களுடைய டிரெஸ் விஷயத்தை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, அந்த விஷயத்துல என்னங்க, அதிக அன்பு உடையவர்களா இருப்பாங்க. தாங்க உடுத்தக்கூடிய உடைகளா இருக்கட்டும், அவங்க பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய ஒரு செப்பல்ஸா இருக்கட்டும் அல்லது ஒரு வாட்சா எதுவா இருக்கட்டும், அதன் மீது அவர்கள் அளவில்லாத ஒரு அன்பை வைத்து அதில் என்ன பண்ணுவாங்க, தாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த அன்பை அவங்க வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க, அதை அவங்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. 1. 2, லவ் ஆஃப் ஷோ, தங்களை எல்லா இடத்திலையும் காமிச்சுக்கணும்னு நினைப்பாங்க, எல்லார் மத்தியிலையும் பெருசா காமிச்சுக்கணும் என்கின்ற எண்ணம் உடையவர்களாக அவங்க இருப்பாங்க. அடுத்து லவ் ஆஃப் பொசிஷன், ஒரு மேலான நிலைமைக்கு அல்லது ஒரு மேல் நிலைமைக்கு, ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு, அவைகளை விரும்பக்கூடியவர்களாக, அவைகளை எதிர்பார்த்து அவைகளை அடையணும் என்கின்ற விஷயத்துல அதன் மீது ஒரு பிரியம் விருப்பம் வைக்கக்கூடியவர்களாக அங்க அவங்க இருப்பாங்க. சுய கணம், மகிமை இவைகளை நினைத்து அவைகளை தேடக்கூடியவர்களாக கூட இவங்க இருப்பாங்க. செல்ஃப் லவர்ஸ். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை இவர்கள் மறந்தது நிமித்தமாக அல்லது தெரிந்தும் இவைகளை தள்ளுவது நிமித்தமாக இவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, இவர்கள் சுய அன்பு உடையவர்களாக இருக்கிறாங்க. என்ன வார்த்தையை அவங்க மறக்கிறாங்க? வசனம் வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 22:37-39.
இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
இத மறந்துடுவாங்க. தேவனை அன்பு கூறணும், தேவனை முதல் ஸ்தானத்துல வைக்கணும் என்கின்ற விஷயத்துல இவர்கள் இந்த விஷயத்தை மறந்துடுவாங்க. அடுத்து பாருங்க 39.
இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே.
இதை தள்ளிடுவாங்க. முதல் விஷயத்தை மறந்துடுவாங்க, இரண்டாவது விஷயத்தை தள்ளிடுவாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க? ரெண்டும் இல்லாட்டினா இவர்கள் தங்களையே செல்ஃப் லவர்ஸ், தங்களையே அதிகமாக அன்பு செய்யக்கூடியவர்களாக இவர்கள் அங்க இருப்பாங்க. இதனுடைய விஷயம் காமிக்கிறார். ஆக இந்த ஒரு கடைசி ஒரு சமயத்தில், இந்த யுகத்தின் முடிவின் காலகட்டங்களில் அதிகமாக தங்களை அன்பு செய்யக்கூடியவர்கள் அதிகமான நிலைமைகள்ல காணப்படுவாங்க என்கின்ற ஒரு எச்சரிப்பை நம்ம வாங்கும்போது இதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம இரண்டாவது பாயிண்ட் நாம் போகலாம். இரண்டாவது பாயிண்ட், பணப்பிரியர். இதனுடைய வார்த்தை இங்கிலீஷ்ல கூட அவ்வளோக்க நல்லா இல்ல, ஆனா தமிழ்ல அந்த பணப்பிரியர் என்கின்ற வார்த்தை ரொம்ப அழகான வகைகள் அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஒரு அருமையா என்ன சொல்லணும்னா, ஒரு எக்ஸாக்ட் வேர்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதனுடைய கிரேக்க பதம், இதற்கு இணையான ஒரு ரூட் வேர்டு கர்த்தர் இயேசு பேசியிருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 16:14 நீங்க வாசிங்க.
இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள்.
ஆமா, இந்த இடத்துல வரக்கூடிய அந்த பொருளாசைக்காரராகிய அந்த பரிசேயர், இந்த இடத்துல வரக்கூடிய இதனுடைய ரூட் வேர்ட் சேம் வேர்ட் நம்ம பார்க்கக்கூடிய அந்த 2 தீமோத்தேயு 3 வரக்கூடிய அதே வார்த்தையும், இங்க வரக்கூடிய இந்த வசனத்தினுடைய வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தையும் ஒரே அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆக இந்த பணப்பிரியம் என்று சொல்லும் போது, இதுல கூட ஒரு புது சிருஷ்டிகள் அல்லது கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் பணத்தின் மீது அதிக விருப்பம், அதிக ஆர்வம், அவைகளை நேசிக்கக்கூடிய விஷயங்கள் அவைகள் கண்டிப்பாக அங்கு இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி பணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் சொல்றாரு, அது புளிப்பு அப்படின்றார். அது நமக்குள்ள காணப்படக்கூடிய புளிப்பு என்கின்ற விஷயம் வைக்கும்போது நாம் கவனிக்கணும். சரி, ஒருத்தர் பணத்தை எதற்காக அதிகமாக விரும்புவார், என்ன காரணத்திற்காக அவர் விரும்புவார் அப்படின்னா, கண்டிப்பா தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு சுகபோகத்திற்காகத்தான் அது இருக்கணும். அப்ப தன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் ஒரு சுகபோகமான ஒரு நிலையை அடைவதற்காகத்தான் அவர் பணத்தை அதிகமாக விரும்பக்கூடியவராக அங்க இருப்பார். ஆக ஒரு லக்ஸுரி லைஃப், இது கண்டிப்பாக ஒரு புது சிஷ்யர்களுக்கு எந்த வகையிலும் அது ஏற்ற காரியங்கள் அல்ல. இன்னொன்னு, உலகத்தின் ஜனங்கள் பணத்தை எப்படி செலவு பண்றாங்களோ அது போல தேவனுடைய ஜனங்கள் பணத்தை அதிகமாக விரும்பக்கூடாது. இன்னொன்னு, பணம் இருக்கும்போது அவைகளை உலகத்தின் ஜனங்கள் கையாளுவது போல நாமளும் கையாளக்கூடாது. ஒருவேளை உலக ஜனங்களைப் போல நாமளும் பணத்தை கையாண்டோம் என்றால் கண்டிப்பா நமக்கு கூட என்ன இருக்கும்னா, அது பெரிய சோதனையில் கொண்டு போய் அது நம்மளை அது சேர்க்கக்கூடியதாக அங்க இருக்கும். 6th volume 6th chapter கடைசி பகுதிகளில் சகோதரர் ரசல் அவர்கள் பதிவு பண்ணும்போது, கண்டிப்பாக ஒரு புது சிருஷ்டி தங்களுடைய சொத்துக்களாக இருக்கட்டும் பணங்களாக இருக்கட்டும் அவைகளை தேவனுடைய ஊழியத்துல, சுவிசேஷத்தின் ஊழியத்துல இவைகள் அவைகளை போடுங்க அப்படின்ற ஒரு அருமையான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறார். இவைகளை நாம கவனிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கணும். ஆக இப்படியாக பணப்பிரியர் இந்த கடைசி காலங்கள்ல பணப்பிரியர் இருப்பாங்க. யாருக்கு மத்தியில? இந்த யுகத்தின் முடிவுல தேவனுடைய ஜனங்களுக்கு மத்தியில இப்பேற்பட்ட நிலையில் நாம் இருந்திடக்கூடாது என்பதற்கான அருமையான ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை தான் நாம் இந்த இடத்துல நாம் பெறுகிறோம். சோ இவைகளை நாம் கவனிக்கணும். கண்டிப்பா உலக ஜனங்களை போல நம்மளுடைய கையாளுதல்கள் இந்த பணத்தின் விஷயத்துல இருந்தால் கண்டிப்பாக அது சோதனையில் கொண்டு போய்விடும். 3rd point நம்ம போகலாம். நம்ம வீம்புக்காரர், போஸ்டர். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இதனுடைய கிரேக்க பதம் புரிந்து கொள்ளும் போதுதான் இது இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே வீம்புக்காரன் சொல்லும் போது அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான், அவர் ரொம்ப வீம்பா இருக்கிறாருப்பா வீம்பு பண்றாங்கப்பா பிள்ளைய இப்படின்னு சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துவோம். பட் இதனுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, தவறானவைகளை பிணைப்பவர்கள் என்கின்ற அர்த்தம் அங்க கிடைக்குது. தவறானவைகளை பிணைப்பவர்கள் அப்படின்னா இவர்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் உடையவங்க, ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். என்ன அப்படின்னா, எதற்காக இந்த ஒரு தவறானவைகளை பிணைக்கக்கூடிய ஒரு வேலைகளை அல்லது இவைகளை ஒரு குணமாக கொண்டிருக்கிறாங்க என்ன பார்க்கும்போது, இவங்க தங்களை பெருமையாக நினைக்கக்கூடியவர்கள். தங்களை பெருமையாக நினைக்கக்கூடியவங்க இவர்கள். தங்களை பெருமையாக எண்ணிக்கொண்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பை அவங்களே கெடுத்துக்குவாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். தங்களை பெருமையாக நினைச்சுக்கிட்டு தங்களுடைய மதிப்பை தாங்களே கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வகுப்பாராக இவர்கள் அங்க இருப்பாங்க. அப்படின்னா இவங்களுடைய பேச்சுக்கள்ல ஒரு பெருமை அங்க காணப்படும். அதே போல மற்றவர்களை பேசக்கூடிய விதம், அந்த தவறான பேசக்கூடிய விதம் இவர்கள் யார் என்பதை அது அடையாளம் காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நம்ம ஒருத்தரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ நம்ம பேசுறோம் என்றால் அதுல நாம் யார் என்று என்னங்க மத்தவங்களுக்கு நம்ம காமிச்சிடறோம். நம்ம அது அடையாளம் தெரிஞ்சு போயிடும். அப்ப நம்முடைய வார்த்தைகள் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அந்த ஒரு வகையில கவனிக்கும் போது இவர்களுடைய பேச்சுக்கள் கண்டிப்பா அவர்களை வெளிப்படுத்தக்கூடியதாக அங்க இருக்கும். என்ன சொல்லணும்னா, இவர்கள் மற்றவர்களை ரொம்ப ஏளனமாக நினைக்கக்கூடியவர்கள், ஏளனமாக பார்க்கக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. இதை சொல்லிட்டு சகோதரர் ரொம்ப அருமையான பாயிண்ட் கொடுக்கிறாரு. ஒருவர் தன்னை பற்றி ரொம்ப அதிகமா பேசுறார் அப்படின்னா அவருக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் அப்படின்றார். என்னவா, ஒருத்தர் தன்னை பத்தியே அதிகமா பேசிக்கிறார், அவருக்குள்ள ஒரு விஷயம் இல்ல, ஒண்ணுமே இல்ல, நத்திங் அப்படின்ற விஷயம் காமிக்கிறார். ஆக நாம் கூட சிந்திக்கணும், ஒருவேளை எந்த விஷயத்திலுமே எந்த காரியங்களிலுமே நம்மளை நாம் அதிகமாக மிகைப்படுத்தி பேசுகிறவர்களாக காண்பிப்பவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம நிதானிக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஏன்னா இந்த யுகத்தின் முடிவுல தங்களை அதிகமாக மிகைப்படுத்தக்கூடியவர்கள் இருப்பாங்க, அதிகமா இருப்பாங்க என்கின்ற விஷயம் காமிச்சிட்டு ஒரு புது சிருஷ்டி அவர்கள் எதை பத்தி மிகைப்படுத்துதலின் விஷயத்துல அவர்கள் இருக்கணும் அப்படின்னா, வசனம் நமக்கு தெரியும், நாம் வாசிக்க வேணாம். எரேமியா 9 அதிகாரத்தில் வருது, தேவனை பத்தியும் தேவன் சார்ந்த எல்லா காரியங்களை பத்தி நம்ம என்ன பண்ணணும், நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்கணும். நாம் இதை தவிர நமக்கு பூமியில ஒண்ணுமே இல்ல, நாம் நம்மளை பத்தி மேன்மை பாராட்டுக்கு ஏதாவது இருக்குதா இல்ல. சரி, இந்த காலகட்டங்களில் ஒரு புது சிருஷ்டிகளாக நாம் இன்னும் அதிகமா எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம் என்றால், ரோமர் 5:1-3 வரை நீங்க வாசிங்க.
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து.
பாருங்க, நம்முடைய மேன்மை பாராட்டுதல் இதை குறித்து இருக்கணும், இந்த வகையில் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகள் கவனிங்க, அப்ப இவைகளை நீங்க தியானிச்சு பாருங்க. ஆக இந்த ஒரு வகையில் இருக்கணும் நம்முடைய மேன்மை பாராட்டுதல், அல்லது நம்மளை பத்தி மற்றவங்க மேன்மை பாராட்டணும். இதற்கு வசனம் இருக்குது, தேவனுடைய காரியங்கள்ல ஊழியங்கள்ல எந்த விஷயங்களாக இருந்தாலும் ஒரு உண்மையை காண்பிக்கும் போது முடிவுல எஜமான் என்ன சொல்லுவாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்னு எஜமானால் என்ன பண்ணப்படணும், எஜமானால் மேன்மை பாராட்டப்படணுமே தவிர மாறாக நம்மளே நாம் மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடிய விஷயங்கள் அது எந்த வகையிலும் அது நமக்கு ஏற்புடைய காரியங்களாக இருக்காது என்பதை நாம் சிந்திக்கணும். இந்த யுகத்தின் முடிவுல இப்படிப்பட்ட நிலைகளும் காணப்படும் என்பதை அங்க காண்பிக்கிறார். இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடலாம். 4 அகந்தை, அகந்தை உடையவர்கள், அகந்தை உடையவர்கள். இது இங்கிலீஷ்ல ப்ரௌடு வருது. இன்னும் இதனுடைய சரியான விஷயங்கள் நம்ம கவனிக்கும் போது, 3 விஷயம் ஒருத்தருக்குள்ள காணப்பட்டால் ஆட்டோமேட்டிக்கா 4 விஷயம் வந்துடும். என்ன அப்படின்னா, இந்த அகந்தை என்கின்ற விஷயம், இது சில பேர் வந்து அவங்களுடைய பேச்சுக்கள்ல இருக்கும், ஆனா இந்த 4 கேரக்டர் பத்தி சொல்லும் போது இது அவங்களுடைய குணமாக இருக்கும் என்கின்ற விஷயம் சொல்றார். அந்த அகந்தை அப்படின்னு, இந்த அகந்தை என்கின்ற வார்த்தையினுடைய இன்னும் சரியான விளக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னா, ரோதர்காம் டிரான்ஸ்லேஷன்ல என்னன்னா, ஆரோக்கியன்டர் அப்படின்ற வார்த்தை வருது. அப்படின்னா இவர்கள் மற்றவங்களை மதிக்கவே மாட்டாங்க, மற்றவர்களை மதிக்கவே மாட்டாங்க. இவங்களை பத்தி சகோதரர் ரசல் அவர்கள் சொல்லும் போது, ஏன் இவர்கள் மற்றவர்களை மதிக்க மாட்டாங்க, என்ன காரணத்தினால இவங்க மற்றவங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னா, இவர்கள் தங்களை பெருமையாக நினைத்துக் கொள்வதனால் இவர்கள் மற்றவர்களை மதிக்க மாட்டாங்க என்கிற விஷயம் சொல்றார். சரி, இவர்கள் தங்களை குற்றதான அந்த ஒரு பெருமை, எதனால இவர்கள் அந்த ஒரு பெருமை கொள்றாங்க, என்ன காரணத்தினால பெருமை கொள்றாங்க என்று கவனிக்கும் போது சில விஷயங்கள் கொடுக்கிறார். ஒன்னு, அவங்களுடைய வெல்த், அவங்களுடைய சொத்துக்களை குறித்து சில சமயங்கள்ல அவங்க பெருமை உடையவர்களாக இருப்பாங்க. இன்னும் சில சமயத்துல அவர்கள் அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குடும்பத்தை நினைத்து, அவங்களுடைய பாரம்பரியத்தை நினைத்து, அதை நினைத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பெருமைப்படக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. அடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய கலாச்சாரம், இதை நினைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா பெருமைப்படக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. இதை தாண்டி சரிங்களா, உலகத்தின் சிநேகம், மற்ற விஷயங்கள், மற்ற காரியங்கள், இவைகளை எல்லாம் குறித்து அவர்கள் ரொம்ப பெருமைப்படக்கூடியவர்களாக, பெருமை பாராட்டக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, நாமளே புரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை நம்ம கிட்ட நம்மளுடைய தகுதிக்கு மீறின காரியங்கள் நம்ம கிட்ட இவைகள் இருக்கும் பட்சத்துல அவைகளை குறித்து ஒரு மனுஷனுக்கு தானாகவே அந்த ஒரு பெருமை அங்க வந்து சேரும். சரிங்களா, அப்ப இவர்களை பத்தி சொல்லும் போது இந்த அகந்தை உடையவர்கள், இவர்களுக்கு இன்னொரு வார்த்தை கூட கொடுக்கிறாரு, செருக்கு நிறைந்தவர்கள் என்கின்ற ஒரு வார்த்தையை கூட அங்க கொடுக்கிறார். ஒரு புது சிருஷ்டிகள் எந்த வகையிலையுமே கண்டிப்பா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தாளந்துகளின் மிகுதியினால பெருமை கொள்ளக்கூடாது. அதே போல அவங்களுடைய குடும்பத்தின் பாரம்பரியங்களை வைத்து என்ன பண்ணக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. அதே போல இந்த அழைப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய கலாச்சாரங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா நம்முடைய கலாச்சாரங்களை குறித்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பெருமை கொள்ளக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்னும் சொல்லும் போது சகோதரர் சொல்றாரு, சில பேர் அவங்களுடைய சுய பெருமையை நினைச்சுக்கிட்டே அவங்க வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெருமை அவங்களுக்குள்ள இருக்கு இல்லைங்களா, அந்த பெருமையை நினைச்சுக்கிட்டே அவங்க வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்படியும் அவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படின்ற விஷயம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு ஒருவேளை இப்படிப்பட்ட குணம் உடையவர்களால தான் என்ன வரும் அப்படின்னா சச்சரவுகளும் தொந்தரவுகளும் வரக்கூடியதாக அங்க இருக்கும் என்கின்ற விஷயம் அவங்க சொல்றாரு. வசனம் நீங்க வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:10. நீதிமொழிகள் 13:10 ஸ்கிரீன்ல பாருங்க.
அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு.
பாருங்க, அகந்தையினால் வாது பிறக்கும், அது என்ன அகந்தை வாதுனா என்ன அப்படின்னா சச்சரவுகள், சண்டைகள். அப்போ யார் ஒருத்தர்கிட்ட அகந்தை இருக்குதோ கண்டிப்பா அவங்க மூலமா என்ன வந்துருமா, சச்சரவுகளும் சண்டைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு என்கின்ற விஷயம் அங்க சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னா இவர்கள் தங்களை குறித்ததான ஒரு பார்வை வச்சிருப்பாங்க, ஹை லுக் வச்சிருப்பாங்க தங்களை குறித்து. இப்படி இருக்கும்போது இவர்கள் மூலியமாக சச்சரவுகளும் தொந்தரவுகளும் அங்க வரும் என்கின்ற விஷயம் பார்க்கிறோம். இது 4வது பாயிண்ட் சகோதரன் கொடுக்கிறார். இப்ப 5வது பாயிண்ட் நம்ம போகலாம். நம்ம தூசிக்கிறவர்கள், தூசிக்கிறவர்கள் மேல பார்த்த 4வது விஷயம், அந்த அகந்தை ஒருவருக்குள்ள இருந்துட்டா இந்த 5வது விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து நமக்குள்ள வரக்கூடிய ஒரு காரியமாக அங்க இருக்கு. அது என்ன, மற்றவர்களை தூசிக்கக்கூடிய விஷயம்னா என்ன, அந்த தூசித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது கூட சகோதரர் சொல்லும் போது தூசிக்கிறது ஒருத்தர் ஒருவரை பத்தி தன்னுடைய வார்த்தையினால் வாயினால் பேசக்கூடிய விஷயமாக அங்க இருக்கும். ஆனா இந்த வகையான ஒரு விஷயத்தினுடைய விளக்கம் கொடுக்கும் போது இது வார்த்தையினால் மாத்திரம் கிடையாது, சில சமயங்கள்ல தூசிக்கிறது அவங்களுடைய கிரியைகள்ல, அவங்களுடைய செயல்பாடுகள் மூலியமாக மற்றவர்களை அவர்கள் தூசிக்கக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க அப்படின்றாரு. இன்னும் சொல்லிட்டு தேவனுடைய ஜனங்கள் தேவன்கிட்ட கிருபை வாங்கியிருக்கிறோம், விலையேறப்பெற்ற சத்தியம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இன்னும் சொல்லணும்னா தேவனுடைய பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளாக நம்மளை அங்கீகரிச்சிருக்கிறாரு. இவ்வளவு கிருபைகளை வாங்கியிருக்கும் போது பெற்றுக்கொண்ட கிருபை, பரிசுத்த ஆவி, சத்தியம், இதற்கு நேர் மாறான ஒரு வாழ்க்கை வாழும்போது இது தேவனை தூசிக்கிறது போல, தேவனை தூசிக்கிறவர்கள் இவங்க அப்படின்ற விஷயம் கொடுக்கிறார். யோசிச்சு பார்க்கணும். நாம கண்டிப்பாக பெற்றுக்கொண்ட இரக்கத்திற்கும் சத்தியத்திற்கும் அந்த பரிசுத்த ஆவிக்கும் ஒரு விரோதமான ஒரு வாழ்க்கை நம்முடைய விஷயத்தில் இருந்து காணப்பட்டால், ஒரு கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டால் தேவனை தூசிப்பதற்கு சமம், தேவனை தூசிக்கிறவர்கள் என்கின்ற விஷயம் நாம் பார்க்கிறோம். இவைகள் இருக்கக்கூடாது. ஒருவேளை வாழ்க்கையின் மாறுதல்கள் மூலியமாக தேவனை தூசிக்கக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்முடைய சகோதரர்களையும், உடன் சகோதர சகோதரிகளையும் தூஷிக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் என்கிற விஷயம் அவங்க காண்பிக்கிறார். அப்ப அந்த ஒரு வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய விஷயம் சகோதரர் சொல்லும் போது இதனுடைய டயக்லாட் மீனிங், இந்த தூசிக்கிறதனுடைய டயக்லாட் மீனிங் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, சாவுக்கு ஏதுவான வார்த்தைகள் அப்படின்றார். சாவுக்கு ஏதுவான வார்த்தைகள், இந்த சாவுக்கு ஏதுவான வார்த்தைகள் கண்டிப்பாக ஒரு புது சிஷ்யனுடைய வாய்களில் இருந்து அது எந்த வகையிலும் அது பிறக்கலாகாது, அது பிறக்கக்கூடாது, வரக்கூடாது. சிந்திச்சு பார்க்கணும். என்ன சொல்லும் போது அந்த சாவுக்கு ஏதுவான வார்த்தைகள்னா என்ன அப்படின்னா, நிறைய சமயங்கள்ல நம்ம ரொம்ப கேஷுவலா நம்ம பேசிடுவோம். நீ எல்லாம் ஒரு புது சிஷ்டியா, நீ எல்லாம் ஒரு புதரா, நீங்களாம் ஒரு சிஸ்டரா கேட்கிறோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு சமயங்கள்ல ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல கேட்கக்கூடாது, பேசக்கூடாதுங்க, சொல்லக்கூடாது. இது சாவுக்கு ஏதுவான வார்த்தைகள் நமக்கு தெரியறது இல்ல, பட் இதனுடைய விளக்கங்கள் கொடுக்கும்போது டயலாட் மீனிங் ரொம்ப அழகா கொடுக்கிறாரு. எந்த ஒரு புது சிஷ்டிகளையும் எந்த ஒரு சகோதர சகோதரிகளையும் பார்த்து சாவுக்கு ஏதுவான வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நாம் பயன்படுத்திடவே கூடாது, பயன்படுத்திடவே கூடாது. இவைகளை சிந்தையில வைக்கணும். தூசிக்கிறவர்கள் இந்த யுகத்தினுடைய முடிவின் காலங்கள்ல இருப்பாங்க. அடுத்த ஆறாவது பாயிண்ட்க்குள்ள நம்ம போல நம்ம, இது கீழ்படியாதவர்கள், கீழ்படியாதவர்கள், கீழ்படியாதவர்கள். தமிழ்ல இதனுடைய வார்த்தை வந்து சரியான வகையில புரிந்து கொள்வதற்கு எதுவாகுங்கல்ல, ஆனா இதனுடைய கிரீக் வேர்டினுடைய அர்த்தம் என்னன்னா, எதற்கும் ஒத்து வராதவர்கள், எதற்கும் ஒத்து வராதவர்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா அது என்ன, கீழ்படியாதவர்கள் அல்லது எதற்கும் ஒத்து வராதவர்கள் அப்படின்னா, இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரு விஷயத்துல உன் மைண்ட்ல இருந்தா இவங்க மாத்திரம் தனியா இருப்பாங்க, அந்த மைண்டோட ஒத்து வர மாட்டாங்க. அல்லது எந்த விஷயங்கள்ல எந்த காரியங்கள்ல அநேகரால் ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த விஷயங்களை இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க, அந்த விஷயங்களை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இது இருக்கும். இதை நம்ம உதாரணமா நம்ம எங்க பார்க்கலாம் என்றால், நம்முடைய குடும்பங்கள்ல பார்க்கலாம். குடும்பங்கள்ல எங்க பார்க்கலாம்னா, பாருங்க, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷன்ல நம்ம என்ன சொன்னாலும் பிள்ளைகள் கேட்கறாங்களா, கேட்கறதில்ல. சரி, கணவன் மனைவிக்கு எடுத்துக்குவோம். கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, நிறைய சமயங்கள் என்ன ஆகுறது இல்ல, என்ன ஆகுறது இல்ல, கணவன் பேசுறது மனைவிக்கு ஒத்து வர்றதில்ல, மனைவி பேசுறது கணவனுக்கு ஒத்து வர்றதில்ல. ஒத்து வராத விஷயங்கள் எந்த விஷயத்திலும் ஒத்து போக மாட்டாங்க. இதே போலதான் எக்லீசியால கூட சொல்றாங்க, எக்லீசியால பிசினஸ் மீட்டிங்ல அந்த விஷயத்தை நீங்க பார்க்கலாம் அப்படின்ற. ஒரு எக்லீசியானா அது தெய்வீக குடும்பம், அந்த தெய்வீக குடும்பத்துல ஒரு ஒரு பிதாவாகிய தேவனுடைய அந்த அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு எக்லீசியா ஒரு சிட்டிங் உட்காந்தா அங்க கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒன் மைண்ட் இருக்கணும். ஆனா அந்த இடங்கள்ல கவனிக்க முடியும், சில பேர் ஒத்து வர மாட்டாங்க, எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கு சொன்னாலும் நோ, ஒத்து வர மாட்டாங்க. காரியங்கள் இப்படி இருக்கு, ஒரு ஒழுங்கு இப்படி இருக்கு, ஒரு கிரமம் இப்படி இருக்கு அப்படின்னா நோ, ஒத்து வர மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைகள் அங்கு இருக்கும். எதற்கும் ஒத்து வராதவர்கள், டிஸ் ஒபீடியன் அதிகமாக காணப்படக்கூடிய இந்த காலங்கள்ல இது இந்த ஒரு வகைகள் அங்கு இருக்கும். அவை இவைகளை நாம சிந்திக்கணும். நாம இப்ப நம்ம ஏழாவது பாயிண்ட் நம்ம கடந்து போகலாம். நன்றி இல்லாதவர்கள், நன்றி இல்லாதவர்கள். இதனுடைய கிரேக்க வார்த்தை, இதே வசனத்துல வரக்கூடிய இதே கிரேக்க வார்த்தை புதிய ஏற்பாட்டில் ரெண்டு இடங்கள்ல வருது. இன்னொரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 6:35.
அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே.
பாருங்க, இந்த இடத்துல கூட வருது, அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும், வாசிங்க,
அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும்
துரோகிகளுக்கும் என்னமா நன்மை செய்கிறாரே. இந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தை வருது அப்படின்னா, அந்த நன்றி இல்லாத என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, நிறைய சமயங்கள் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஒரு நன்றியாவது இருக்கணுமே, ஒரு நன்றியாவது சொல்லணுமே. ஒருவேளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணோம்னா ஒரு நன்றியை ஒரு நியாயமான வகையில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எதிர்பார்ப்போம் நாம, புரியுதுங்களா. அப்ப அந்த நன்றி உள்ள உணர்வு என்பது கர்த்தருடைய ஜனங்களுக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம், கண்டிப்பாக அவைகள் அங்க இருக்கணும். ஆனா இங்க சொல்லும் போது இதனுடைய விஷயம் என்னன்னா, ஒரு புது சிருஷ்டிகள், ஒரு புது சிருஷ்டிகள் அவர்கள் எல்லா காரியங்களிலும் ரொம்ப முக்கியமாக தேவன், தேவனுக்கு அடுத்த காரியங்கள்ல தேவனுக்கு இவர்கள் எப்போதும் நன்றி உடையவர்களாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லா விஷயங்களிலுமே இவர்கள் தேவனுக்கு நன்றி உடையவர்களாக அங்க இருக்கணும். ஒருவேளை தேவன் செய்யக்கூடிய எல்லா கிருபைகளை யார் ஒருவர் மறக்கிறாரோ அந்த இடத்துல அவர் நன்றி இல்லாதவராக போகிறார். எந்த கிருபைகளையோ இரக்கங்களையோ அல்லது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய சின்ன சின்ன ஆசீர்வாதம் துவங்கி தேவன் நம்மளை வழிநடத்தக்கூடிய எந்த வழிநடத்தல்களையும் ஒருவர் மறக்கும் போது நாம் தேவனுக்கு நன்றி அற்றவர்களாக நாம் ஆகிறோம். ஆக நன்றி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க, நன்றி உள்ளவர்களும் நாம் இருக்கக்கூடாது. நன்றி உள்ளவர்கள் எப்படி இருக்கணும் என்று சொல்லும் போது வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:7
அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? நீ பெற்றுக் கொண்டவனானால் பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறார்?
பாருங்க, இந்த கேள்வி நமக்கு நாமே போட்டுக்கணும். இந்த வசனத்தை ஒரு கேள்வியாக நம்ம போட்டுக்கணும். என்ன அப்படின்னா, உண்மையாகவே நம் இந்த அழைப்புக்குள் வந்ததற்கு அப்புறம் தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளாத ஒன்று இருக்குதா? இந்த அழைப்புல இரக்கமா இருக்கட்டும், கிருபையா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஊழியங்களா இருக்கட்டும், எந்த விஷயங்களாக இருக்கட்டும், தேவன்கிட்ட பெற்றுக்கொள்ளாத விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்குதா என்று பார்க்கும்போது, தேவன் யாருக்குமே என்னங்க எதையுமே கொடுக்காமல் இல்லை. தேவன் அவர்கள் அவர்களுடைய தாளந்திற்கு, திறமைக்கு, அளவுக்கு தக்க எல்லா கிருபைகளையும் தேவன் அங்க கொடுத்திருக்கும் போது நமக்கு நாம் கேள்வி போட்டுக்கணும். ஆக இப்படியாக எல்லா விஷயங்களையுமே தேவன் நமக்கு செய்திருக்கும் போது செய்யாதது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருந்தோம் என்றால் நாம் நன்றி இல்லாதவர்களாக நாம் இருப்போம். நாம இது 7வது பாயிண்ட். அப்பாருங்க, இந்த 7வது பாயிண்ட், நன்றி இல்லாதவர்கள் கண்டிப்பாக நாம் தேவனுக்கு நன்றியுள்ள ஜனங்களாக இருக்கணும். இந்த என் டைம்ல எல்லா விஷயங்களையும் நாம் தேவனுடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் மறப்பது நிமித்தம் தேவனுக்கே நன்றி இல்லாதவர்களாக போகக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். 8வது விஷயத்துக்கு நாம் போகலாம். 8வது பாயிண்ட், பரிசுத்தம் இல்லாதவர்கள். பரிசுத்தம் இல்லாதவர்கள், இதனுடைய விஷயம் என்ன? பரிசுத்தம் இல்லை என்றால் என்ன? பரிசுத்தம் இல்லாதவர்களாக இந்த யுகத்தினுடைய முடிவின் காலகட்டத்தில் இருப்பாங்க என்றால் என்ன? இதை நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்வது என்றால், வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2:16.
சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு, அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள்.
ஆமா, பாருங்க, இது வந்து ரொம்ப எளிமையான வசனம் தான். அநேக சமயங்களில் படிக்கக்கூடிய வசனம் தான். பாருங்க, இந்த வசனத்திற்கும் பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, பரிசுத்தம் என்று சொல்லும் போது நாம ரொம்ப பெரிய லெவல்ல நம்ம எடுத்துட வேணாம், ஒரு பெரிய விஷயம் என்று எடுத்துக்கொள்ள வேணாம். ஏன்னா ஒரு கிறிஸ்தவ மண்டலத்தில் நம்ம ஒரு பொதுவான நிலையில் நம்ம காணப்படும் போதே பாவத்தை வெறுத்தவர்களாக, பாவங்களை விட்டவர்களாக என்ன பண்ணோம்? நம்மளை நாம் சுத்திகரித்து கொண்டவர்களாகத்தான் நாம் வந்தோம். முதல் திரையை நாம கடந்து வந்தோம். நம்ம புரியுதுங்களா? கூடாரத்துக்குள்ள நம்ம கடந்து வந்தோம். நம்ம அப்போ ஒரு புது சிருஷ்டி எல்லா வகையிலும் பாவத்தை வெறுத்தவர்களாக இருக்கணும். மிதர், நான் இந்த அழைப்புல வந்ததுக்கு அப்புறம் நான் பாவங்களை விட்டுட்டேன், நான் டிவி பாக்கிறத விட்டுட்டேன், நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன் என்று நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அழைக்கப்பட்ட நிலைமையில் வரும்போதே ஒருவர் தன்னை தேவனுடைய வார்த்தைகள் மூலியமாக அவர் பரிசுத்தம் செய்து கொள்ளுகிறார், பரிசுத்தம் செய்து கொள்ளுகிறார். இது தற்செயலான நிகழ்வுகள். இது நடக்கும். ஒரு கிறிஸ்தவனாக இருக்கும்போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கும் போது தானாகவே அவர் தன்னை என்ன பண்றாரு, செய்யக்கூடிய விஷயங்கள். இதை தாண்டி பரிசுத்தம் என்கின்ற விஷயம் வரும்போது தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவர் வைக்கிறார். அதுதான் வசனம் சொல்லும் போது சீர்கேடான வீண் பேச்சுக்கள் கூட என்னவா, அது பரிசுத்தமற்ற ஒரு நிலையை அது உருவாக்கும் அப்படின்றார். அப்படின்னா பாருங்க, சீர்கேடான பேச்சுக்கள் ஒருவரை எங்க கொண்டு போகும்னா, அது அவபக்தியின் நிலைமைக்கு கொண்டு போகுமா? அவபக்தி. அப்ப ஒருத்தர் அவபக்தியின் நிலைமையில் காணப்படுறார் அப்படின்னா, ஒரு அவபக்தியின் நிலைமைக்கு ஒருத்தர் போறார் அப்படின்னா, கண்டிப்பா அவர்கிட்ட என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பரிசுத்தம் என்கின்ற விஷயத்தை அவர் பேணி பாதுகாப்பதற்கோ அல்லது அவைகளில் முன்னேறி போவதற்கோ அங்க அவருக்கு அங்க வாய்ப்புகள் அங்க இல்ல. ஆக நாம் இவைகளை அங்க சிந்திக்கணும். ஏன்னா தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், பேதுரு ரொம்ப அருமையான வகைகள்ல பேசுறாரு, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க எப்படி இருக்கணும், பரிசுத்தராய் இருக்கணும். ஏன்னா தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப தேவன் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லா விஷயங்களையும், சின்ன சின்ன விஷயங்கள் முதலாவது எல்லா விஷயங்களையும் பரிசுத்தம் என்பது அது காணப்படுவது, அது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள் காரியம். எந்த விஷயம் அங்க இருக்கணும், இதனுடைய விஷயம் அங்க சொல்லும் போது கூட அன்ஹோலி இங்கிலீஷ்ல வருது. இதனுடைய கிரீக் வேர்ட் சொல்லும் போது அன்கைண்ட் அப்படின்ற வார்த்தை கூட அங்க வருது. அன்கைண்ட், அன்கைண்ட் சொல்லும் போது இது ஒரு வகையில அன்பில்லாத ஒரு நிலை, அன்பில்லாத ஒரு நிலை, இது கூட அங்க காணப்படுது. ஆக நம்முடைய விஷயங்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கான்வர்சேஷன், நம்முடைய பேச்சுக்கள் எல்லாமே, எல்லா விஷயங்களுமே அது எந்த வகையிலும் அது அவபக்திக்கு நேரான வகைகள் காணப்படாதபடி நாம் பரிசுத்த நடக்கை உடையவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலை, பரிசுத்தம் இல்லாதவர்கள் காணப்படுவாங்க என்கின்ற ஒரு எச்சரிப்பை கூட நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம அடுத்தாவது 9வது பாயிண்ட் நம்ம போகலாம். நம்ம இந்த 9வது பாயிண்ட பத்தி சகோதரர் ரசல் அவர்கள் 2 இடங்கள்ல அவர் பேசுறாரு. ரீபிரிண்ட் ஆர்டிக்கல்ல 2460 1319 அவர் பேசுறாரு. ஆனா இதனுடைய விஷயம் பார்க்கும்போது சுபாவ அன்பு இல்லாதவர்கள், இது மூலப்பிரதியில இல்லை. இந்த வார்த்தை சுபாவ அன்பு இல்லாதவர்கள் வார்த்தை மூலப்பிரதியில வர்றதில்லை. ஆனாலும் சகோதரர் என்ன கொடுக்கிறார்னா அவர் விளக்கம் கொடுக்கிறார். சில சமயங்கள்ல சகோதர ரசல் அவர்கள் மூலப்பிரதியில இல்லாவிட்டாலும் என்ன பண்ணுவார்னா அதற்கு சில விளக்கங்கள் சகோதரர் கொடுப்பார். அது நிறைய பகுதிகள் நம்மளால பார்க்க முடியும். அவைகள்ல இவைகள் கூட ஒன்று. அதன சுபாவத்தில் அன்பு இல்லாதவர்கள் என்ன, அல்லது சுபாப அன்பு இல்லாதவர்கள் அப்படின்னா இதை நம்ம எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு வசனத்தின் மூலியமாக நம்ம புரிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 5:8.
ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான்.
பாருங்க என்னவா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தையும் தன் சொந்த ஜனத்தையும் விசாரியாமல் போனால், இந்த அன்பில்லாதவங்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கும் காமிக்கிறார். சொந்த ஜனம், சொந்த குடும்பம், இவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா முறையாக பாதுகாப்பது, பராமரிப்பது, அன்பு செய்வது, இந்த விஷயங்கள் இயல்பாகவே இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு அக்கறை எடுக்க மாட்டாங்க. என்னுடைய விஷயத்துக்கு ஒரு முக்கியத்துவங்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அவர்கள் அங்க கொடுக்க மாட்டாங்க. இப்படி இருந்தால், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் சொல்றாரு அவர் விசுவாசத்தை மறுதளிக்கிறவனாக இருப்பார் அப்படின்றார். விசுவாசத்தை மறுதளித்தல், ஒருவேளை சுபாப அன்பு இது ரூட் வேல இல்லாவிட்டாலும் சகோதரர் சொல்லுகிற பிரகாரம் வசனம் காண்பிக்குது. சொந்த குடும்பம், சொந்த ஜனம், சொந்த ஜனம் என்று சொல்லும்போது அது நம்முடைய உடன் அங்கங்கள் அடங்கிய அது சபையாக இருக்கலாம், நம்முடைய சகோதர சகோதரிகள் யாராக வேணாலும் இருக்கலாம், நம்முடைய நாம் சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய உண்மை குடும்பமாக இருக்கலாம். எல்லா இடத்துலையும் விசாரித்தல், அன்பு செய்தல், பராமரித்தல், இது கண்டிப்பாக என்ன அது இருக்கணும். ஒருவேளை இல்லாமல் போனால் ரொம்ப முக்கியமான விஷயம், இவர்கள் விசுவாசத்தை மறுதளிக்கக்கூடியவர்கள் எங்களுடைய விஷயம் கொடுக்கிறார். அப்படின்னா மறுதளிக்கிறவங்கன்னா உங்களுடைய விசுவாசம் வேஸ்ட், உங்களுடைய விசுவாசம் வீண், பிரயோஜனம் இல்லை என்கின்ற ஒரு அர்த்தத்துல ரொம்ப அழகான வகையில் அங்க சொல்றாரு. கவனிக்கணும், கண்டிப்பாக நாம் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறதுனால ஒரு அன்பு அதை நோக்கித்தான் நாம் பிரயாணம் பண்றோம். அன்புல ஒரு எல்லையை எட்டுவதற்காகத்தான் தேவன் நமக்கு ஒரு அளவுகோலை நிர்ணயிச்சிருக்கிறார் என்று சொல்லும்போது, விசேஷமாக அன்பில் தேவனுடைய ஜனங்கள் வளரக்கூடியவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியம். நாளுக்கு நாள், நேரத்துக்கு நேரம் நம்முடைய வளர்ச்சி அன்பை நோக்கி பிரயாணம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். இவைகள் நாம் சிந்தில வைக்கணும். இப்ப நம்ம 10வது பாயிண்ட் நாம் போகலாம். இணங்காதவர்கள், இந்த எண்ட் டைம்ல இப்படிப்பட்டவர்களும் இருப்பாங்க. இணங்காதவர்கள், இணங்காதவர்கள் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா இங்கிலீஷ்ல ட்ரூஸ் பிரேக்கர்ஸ் அப்படின்னா இவங்க எதுக்குமே கட்டுப்படாதவர்கள். இவங்களை புரிஞ்சுக்கணும்னா ஒரு வசனம் கொடுக்கிறார் சகோதரர். யாக்கோபு 3:7. யாக்கோபு 3:7.
சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரு பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்படும், அடக்கப்பட்டதும் உண்டு.
இது என்ன விஷயம் அப்படின்னா காமிக்கிறாரு மனுஷன் இதையெல்லாம் அடக்கிறாரா, எல்லாத்தையுமே அடக்கியிருக்கிறார். ஆனா இந்த இனங்காதவர்களை யாராலையுமே அடக்க முடியாது அப்படின்றார், அடங்க மாட்டாங்க அப்படின்றார். விஷயம் இந்த ஒரு நிலை இந்த எண்ட் டைம்ல இருக்கும். என்ன சொல்லணும்னா இந்த ட்ரூத் பிரேக்கர்ஸ் இவர்கள் உடன்படிக்கையை முறிக்கக்கூடியவர்கள். உடன்படிக்கை என்னன்னா ஒருவேளை அது தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையா இருக்கட்டும், அல்லது ஒரு சபையோடு பண்ணிக்கொண்ட ஒரு உடன்படிக்கையா இருக்கட்டும், அல்லது ஒரு ஊழியத்தின் உடன்படிக்கையாக இருக்கட்டும், அல்லது ஒரு அறுவடையின் உடன்படிக்கையாக இருக்கட்டும், எந்த உடன்படிக்கையா இருக்கட்டும், அதை முறிச்சு போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க. எந்த வகையிலுமே ஒரு அஞ்சாத ஒரு குணமுடையவர்களாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உடன்படிக்கையை முறித்து போடக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. இவங்களை பத்தி சகோதரர் ரசல் அவர்கள் 2 பாயிண்ட் கொடுக்கிறாரு. கிரீக் வேர்டு அஸ்போண்டாஸ் அப்படின்ற வார்த்தை வருது. இதுக்கான அர்த்தம் ஒன்று, ரொம்ப ஸ்டெபனா இருப்பாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய பகையில் அல்லது அவங்களுடைய தவறில் தொடர்ந்து நிலைத்து நிற்பவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படின்றார். இதுதான் அந்த இணங்காதவர்கள், எதற்கும் ஒத்து வராதவர்கள். இது இந்த யுகத்தினுடைய முடிவுல அதிகமாக அங்க காணப்படும், இருப்பாங்க, நம்மத்தில இருப்பாங்க என்று இந்த விஷயம் அங்க வைக்கிறார் அவர். கவனிக்கணும், இந்த விஷயங்களை நாம் ஏதாவது ஒரு காரியங்களை இணங்காதவர்களாக, எந்த விஷயத்திலேயாவது நாம் இணங்காதவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்பது ரொம்ப அவசியம். இப்ப நம்ம 11வது நாம் பாயிண்ட் நாம் கடந்து போயிடலாம். நம்ம அவதூறு செய்கிறவர்கள், 11th பாயிண்ட், அவதூறு செய்கிறவர்கள். இதனுடைய விஷயம் பார்க்கும்போது கிரீக் வேர்டு டயாபோலஸ் அப்படின்ற கிரீக் வேர்டு வருது. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா பொய்யாக குற்றம் சாட்டுபவர். அவதூறு செய்கிறவர்கள் அப்படின்னா இதனுடைய ரூட் வேர்டு டயாபோலஸ், பொய்யாக குற்றம் சாட்டுபவர்கள். இவர்களை பத்தி அதிகமா நம்ம விளக்கம் கொடுக்க தேவையில்லை. ஆனா சகோதரர் ரசல் அவர்கள் ரொம்ப சாட்டான வேர்டு கொடுக்கிறாரு, ஆனா கஷ்டமான ஒரு வார்த்தையை தான், சாத்தானுக்கு இணையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்ன சொல்லும் போது, கன்கார்டன்ஸ்ல 1225ல இப்படிப்பட்டவர்கள், இந்த அவதூறு செய்கிறவர்கள் அல்லது பொய் பேசக்கூடியவர்கள் அல்லது பொய்யான குற்றம் சாட்டுபவர்கள், இவர்களை பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகான வகையில் சொல்றாரு. டெவில் அப்படின்ற வார்த்தை, டெவில் அல்லது சாட்டன் அப்படின்ற வார்த்தையை அங்க வரதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்லும் போது, இவங்களுக்கான இன்னொரு மற்றொரு வார்த்தை ட்ரபிள் மேக்கர்ஸ். ட்ரபிள் மேக்கர்ஸ் அப்படின்னா பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களாகவும் பரப்பக்கூடியவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இப்படிப்பட்ட நபர்கள் இவங்க எதை போய் மத்தவங்கிட்ட சொன்னாலும் மத்தவங்க அப்படியே கேட்டு நம்பிடுவாங்க. இந்த ட்ரபிள் மேக்கர்ஸ், இப்பேற்பட்ட குணமுடையவங்க, இந்த அவதூறு செய்யறவங்க, பொய்யான குற்றம் சாட்டக்கூடிய நபர்கள் யாருக்கிட்டயாவது ஏதாவது போய் சொன்னா கேட்கக்கூடிய ஜனங்கள் நம்பி இவர்கள் மூலியமா ஏமாந்து போயிருவாங்க. இப்படிப்பட்ட காலகட்டம் அது. கவனிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த யுகத்தினுடைய முடிவில் அங்க இருக்கும். வசனம் கொடுக்கிறார், ஒரு வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:25.
மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான், வஞ்சனைக்காரனோ பொய்களை ஊதுகிறான்.
பாருங்க என்னவா, மெய்சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். அப்போ பேசக்கூடிய ஒவ்வொரு உண்மையுள்ள வார்த்தைக்கும் என்ன இருக்கு, ஒரு புது சிருஷ்டி உண்மையை பேசணும், பிற இடத்துல மெய்யை தவிர எதுவும் பேசக்கூடாது. அப்போ ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன இருக்குன்னா, வேல்யூ இருக்குது, ஒரு மகிமை கனம் இருக்குது, கண்டிப்பா அதுல நன்மை இருக்குது. ஒருவேளை உண்மைக்கு மாறான சின்ன சின்ன ஒரு பொய்கள் நம்ம வாயில வந்துட்டா கூட கண்டிப்பா என்னன்னா, அதுல மிகப்பெரிய இழப்புகள், கஷ்டங்கள், சேதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நாம ஆக தேவனுடைய ஜனங்கள் நம்ம எந்த வகையிலையும் உண்மையை பேசக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். கவனிக்கணும், அவதூறு செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அவதூறு செய்தல் குறிக்குது பொய்யாக குற்றம் சாட்டுதல். இது இந்த காலகட்டங்களில் இருக்கும் என்பதை காமிக்கிறார் 11th point. இப்ப நான் 12th point நாம் கடந்து போகலாம். நான் வேகமா தான் போயிட்டு இருக்கிறேன். 12th point, இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், இவங்களை பத்தி சொல்லும் போது கிரீக் வேர்டு அக்ராட்டஸ், அக்ராட்டஸ் என்கின்ற வார்த்தை வருது. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, இவங்க செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவர்களாக இருப்பாங்க அல்லது தன்னடக்கம் இல்லாதவர்களாக இவங்க இருப்பாங்க. இன்னும் எளிமையா சொல்லணும்னா இம்பல்சிவ். ஒருத்தவங்களுக்குள்ள பல்ஸ் வந்து சீரா இருக்குன்றது என்ன பண்ணுவாங்க, பிடிச்சு பார்ப்பாங்க தெரியுங்களா, பிடிச்சு பார்த்து அவருக்கு ரத்த ஓட்டம் சீரா இருக்கு, பல்ஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இந்த நபர்களை பத்தி சொல்லும் போது இவங்க இன்பல்சிவ் கேரக்டர்ஸ், எப்போதுமே இவங்க இப்படித்தான் இருப்பாங்க. அப்படின்னா அதிக உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள், அதிக உணர்ச்சி வயசம் ஒருத்தர் படுறாருன்னா அவங்களை கட்டுப்படுத்தவே முடியாது சரிங்களா. அந்த நிலைமையில நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க காதல போய் சேராது. நம்முடைய செய்கைகளோ, நம்முடைய எந்த வகையான ஒரு முயற்சிகளும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை, அந்த உணர்ச்சி வயப்படுதல் சரிங்களா. இது உனக்கு சொல்றாரு அவர். இன்னும் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இந்த உணர்ச்சி வசப்படுதல், இந்த கட்டுப்படுத்தப்படாத ஒரு நிலை என்று சொல்லும் போது எதுக்கெல்லாம் சகோதரர் கொண்டு வர்றாருன்னா, ஒருவேளை அது அவங்களுடைய உணவு சாப்பிடக்கூடிய விஷயத்துல கூட இருக்கலாம் அப்படின்றார். சில சமயத்துல உணவின் மீது இச்சை வச்சு பார்த்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை கட்டுப்படுத்த முடியாது, போய் உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா கஷ்டப்படுவாங்க. உதாரணத்துக்கு சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்கன்னு வைங்க, பார்த்தவொடனே அவங்க என்னதான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு எப்பவுமே இனிப்பு தான் பிடிக்கும், போய் போனவொடனே இனிப்பு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது மாற்றி ஏற்பாடா மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. ஆனா விளைவு வரும்போது என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அது போல ஏன்னா அது காரணம் என்னன்னா, அடக்க முடியல, அவங்களால விரும்பிடுறாங்க, அதிக ஆசையை வச்சிடறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் போயிருக்கு. இங்க சொல்லும் போது கூட அந்த இச்சை அடக்கம், அந்த தன்னடக்கம் என்று சொல்லும் போது அது சாப்பாட்டுல ஒரு புது சிருஷ்டிக்கு இருக்கணும், சாப்பாட்டுல இல்லாமல் போயிடும் அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. அது மாத்திரம் கிடையாது, சில சமயங்கள்ல பாவத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது இச்சையான காரியங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், என்ன பண்ணிடுவாங்கன்னா தங்களை அடக்க மாட்டாங்க, தங்களை அடக்கிக் கொள்ளாமல் அதை அவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கும். அந்த ஒரு வகையில பார்க்கும்போது இவங்க இன்னொரு ஒரு கேரக்டர் உடையவங்களா இருப்பாங்க. யார் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா உடனே என்ன ஆயிருவாங்கன்னா பிரஷர் ஆயிரும், பொங்கிடுவாங்க, அப்படியே பொங்கி அதை அப்படியே நம்பிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அங்க இருக்கும். அதுதான் தன்னடக்கம் இல்லாதவர்கள், இம்பல்சிவ். ஒரு சீரான நிலைமையில, ஒரு முறையான லெவல்ல இவங்களுடைய சிந்தையும் சரி, இவங்களுடைய செயல்பாடுகளும் சரி, எதுவுமே அங்க இருக்காது, எந்த விஷயங்கள்லயுமே அங்க இருக்காது. ஆக ஒரு புது சிருஷ்டி எல்லா விஷயங்களிலுமே தன்னடக்க முடியவர்களாக ஒரு கட்டுப்பாடு உடையவர்களாக அங்க இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமாக ஒரு சாப்பாடு விஷயமா மற்ற விஷயமா இருக்கட்டும், அதை விடுங்க, அது கூட என்ன பண்றோம் நம்ம ட்ரை பண்றோம், அப்பப்போ ட்ரை பண்றோம். நம்ம உணவு வகைகள் கூட இப்பெல்லாம் மாற்றம் அடைஞ்சுக்கிட்டு வருது, ஒவ்வொருத்தரும் இப்பதான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஜனங்க. ஆனா மற்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். கேரக்டர் வைஸா வரும்போது, குணங்கள் விஷயமாக வரும்போது, கட்டுப்பாடு என்பது, சுய கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதே போல நம்மளை கரைப்படுத்தக்கூடிய பாவ விஷயங்களாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், அவைகளை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள்ல நாம் தன்னடக்க முடியவர்களாக சுய கட்டுப்பாடு உடையவர்களாக அங்க இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக இந்த ஒரு 12th பாயிண்ட் இதை கூட சொல்றாரு, இந்த யுகத்தின் முடிவுல இப்ப ஏற்பட்டவர்கள் இருப்பாங்க என்கின்ற விஷயம் வைக்கிறார். இப்ப நம்ம 13th பாயிண்ட் நம்ம கடந்து போகலாம். கொடுமை உள்ளவர்கள், கொடுமை உள்ளவர்கள். இந்த கொடுமை உள்ளவர்கள் என்கின்ற வார்த்தையினுடைய ஒரு விளக்கம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வன்முறையாளர்கள், வன்முறையாளர்கள். 12th பாயிண்ட், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் அல்லது பல்ஸ் கரெக்டாவே இல்ல, ரொம்ப உணர்ச்சி வைக்கக்கூடிய ஒரு நிலைமையில ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா 13th பாயிண்ட் அவருக்குள்ள அங்க வந்து சேர்ந்துடும். அப்படின்னா டக்குனு என்ன பண்ணிடுவாங்க, வன்முறைக்கான செயல்களோ பேச்சுக்களோ கிரியைகளோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அங்க வந்து சேர்ந்துடும், அது தானாக வந்துடும், செஞ்சிருவாங்க. அதனுடைய விஷயங்கள் அங்க இருக்கும். வசனம் வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 16:32.
பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன்.
இது ஒரு புது சிருஷ்டிகளுக்கு உண்டான வார்த்தை. ஒரு புது சிருஷ்டி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணும், நீடிய சாந்தம், நீடிய சாந்தம் எல்லா விஷயங்களையும் எப்போதும் இந்த ஒரு நிலை அங்க இருக்கணும். ஆனால் இது அவங்ககிட்ட இருக்காது. சோ இந்த வசனம் நமக்கான ஒரு அருமையான ஒரு சூத்திரம், ஒரு புது சிருஷ்டிகளுக்கான ஒரு சூத்திரம். என்ன சொல்லணும்னா, நமக்கான ஒரு எல்லையை நாம் எட்டி பிடிக்கணும் அப்படின்னா கூட இந்த வசனத்தை நம்ம சூத்திரமாக கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்பை நோக்கி நம்ம முன்னேறி செல்லக்கூடியவர்களாக அங்க இருப்போம். ஒருவேளை இந்த ஒரு வசனத்தை நம்ம மறக்கும் போது கண்டிப்பாக அந்த வன்முறைன்ற ஒரு விஷயம், இவைகள் நமக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் அங்க இருக்கிறதாக அங்க சகோதரர் ரொம்ப அழகான வகைகள்ல விளக்கம் அங்க கொடுக்கிறார். அப்ப எந்த வகையிலையும் நாம் சார்ந்த இடங்கள்லயோ, அது குடும்பமாக இருக்கட்டும், எந்த ஒரு நிலையாக இடமாக இருக்கட்டும், வன்முறைக்கான விஷயங்கள் அல்லது கொடுமைக்கான விஷயங்கள், எமோஷனலா நம்முடைய செயல்பாடுகள் எதுவுமே யாரையும் பாதிப்புக்கு உள்ளாக்காதபடி நம்மளை நாம் தற்காத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது 13th பாயிண்ட். 14th பாயிண்ட் நம்ம கடந்து போகலாம். நல்லோரை பகைக்கிறவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள்னா இதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நான் கொடுக்கிறேன். சத்தியத்துக்காக நிக்கக்கூடிய சகோதரனா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும், இவர்களோடு நட்போடு இருக்க மாட்டாங்க. இதுதான் நல்லோரை பகைக்கிறதுனா, சத்தியத்துல இருக்கக்கூடியவர்களோடு நட்புறவு கொள்ள மாட்டார்கள். ஆனா சத்தியத்துக்காக இருக்கக்கூடிய, வாழக்கூடிய, பேசக்கூடிய இவர்களோடு என்ன பண்ண மாட்டாங்க, ஒத்து வர மாட்டாங்க, அவர்களோடு நட்பு கொள்ள மாட்டாங்க, அவர்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள். இதுதான் நல்லோரை பகைக்கக்கூடிய விஷயம். இதனுடைய விளக்கங்கள் அதிகம் தேவையில்லை, நாம் புரிந்து கொள்ளலாம். 15th பாயிண்ட் நாம் போகலாம். துரோகிகள், இந்த என் டைம்ல துரோகிகள் கூட அங்க இருப்பாங்க. துரோகிகள் என்கின்ற விஷயம் சொல்லும் போது இதனுடைய வார்த்தைகள் என்ன, துரோகம்னா என்ன, துரோகம்னா என்ன, துரோகம்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் நம்பிக்கை என்கின்ற விஷயத்துல அதை சேதப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். ஒருத்தர் நம்பும் போது அந்த நம்பிக்கைக்கு விரோதமா நடக்கக்கூடிய விஷயம் தான் துரோகம். இந்த ஒரு முடிவின் காலத்தில் இந்த துரோகிகள், துரோகம் செய்கிறவர்கள் அதிகமாக அங்க இருப்பாங்க. என்ன சொல்லணும்னா, இவர்களை நம்பி கொடுக்கக்கூடிய எந்த வேலையிலையும் இவர்கள் துரோகம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட் கொடுக்கிறாரு. வசனம் வாசிங்க, 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6:20 வசனம்.
ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும்.
முதல் பாயிண்டே போதும், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை அப்படின்னா, எந்த ஒரு ஜனங்களாக இருக்கட்டும் அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், பொறுப்புகள் தேவன் சார்பாக இருக்கட்டும் அல்லது சபை சார்பாக இருக்கட்டும், சகோதரர் சார்பாக இருக்கட்டும், ஒரு பொறுப்புகள் ஒப்புவிக்கப்படும், எந்த பொறுப்புகளாக இருக்கட்டும் அவைகள் உண்மை இருக்கணும், துரோக செயல்கள் என்ன கூடாதுங்க, இருக்கக்கூடாது. ஒரு சபை நம்பி நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குதா, சபைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு அறுவடையின் வேலை சகோதரர் நம்பி கொடுக்கறாங்களா, துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு குடும்பத்தின் விஷயத்தை ஒரு குடும்பத்தார் நம்பி கொடுக்கறாங்களா, யாருக்குமே எதற்குமே எந்த விஷயத்திலுமே துரோகம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா துரோகம் என்பது பைபிள்ல பார்க்கும்போது தேவன் அதிகமா ஒரு வெறுக்கக்கூடிய செயல்களாக அங்க இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கர்த்தர் இயேசு அதிகமான நம்பிக்கையை வச்சார் யூதாஸ் மேல, யூதாஸ் பண்ணார் ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம், அது துரோகம் தான், நம்பிக்கை துரோகம். எவ்வளவோ நம்பினார், நம்பிக்கை துரோகம் நடந்துச்சு. அதே போல தாவீது அகித்தோப்பேல் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சிருந்தார், அகித்தோப்பேல் பண்ணார், ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணார். அதே போல சாத்தான் கூட தேவனுக்கு என்னதான் பண்ணாரு, நம்பிக்கை துரோகம் தான் பண்ணார், நம்பிக்கை துரோகம். அப்போ இந்த நம்பிக்கை துரோகம் அப்படின்ற விஷயம் அது நல்ல ஒரு நிலை அல்ல. ஏன் அப்படின்னா, சகோதரர் ரசூல் அவர்கள் இந்த காலத்தை பத்தி அவர் பேசும்போது ஒரு தீர்க்க தரிசனத்தின் வசனத்தை அவர் டச் பண்ணிட்டு போறார். அவர் சகரியா 8:10 அவரு விளக்கம் கொடுக்கல, முழு விவரம் பேசல அவரு. ஆனா இந்த காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லும் போது இந்த வசனத்தை டச் பண்ணி காமிச்சிட்டு போறார் அவரு. சகரியா 8:10 வாசிக்கலாம், ஸ்கிரீன் பாருங்க. சகரியா 8:10
இந்நாட்களுக்கு முன்னே மனுஷனுடைய வேலையால் பலனும் இல்லை, மிருக ஜீவனுடைய வேலையால் பலனும் இல்லை, போகிறவனுக்கும் வருகிறவனுக்கும் நெருக்கடியின் நிமித்தம் சமாதானமும் இல்லை, எல்லா மனுஷரையும் ஒருவரை ஒருவர் விரோதிக்க செய்தேன்.
ஆமா, இது என்னன்னா, இந்த ஒரு ப்ராபசி வேட டச் பண்ணிட்டு இந்த யுகத்தின் முடிவுல இந்த மகா உபத்திரவத்துக்கு முன்பதாக இந்த நிலை காணப்படும், இந்த ஒரு சம்பவங்கள் காணப்படும் அப்படின்ட்டு டச் பண்ணி காமிச்சிட்டு போறாங்க. துரோகிகள் காமிக்கிறாங்க, துரோகம் பண்ணக்கூடியவர்கள் என்கின்ற விஷயம் இது இந்த காலத்தில் அதிகமாக காணப்படும். இது 15வது பாயிண்ட். 16வது நம்ம கடந்து போகலாம். துணிகரம் உள்ளவர்கள், இங்கிலீஷ்ல ஹெட்டி வருது, என்ன சொல்லணும்னா தலைகணம் உள்ளவர்கள் என்று கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு பிரதர் கமன் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தலை பொதுவாக பைபிள்ல எதை குறிக்கும் அப்படின்னா, தலை குறிக்குது என்னங்க, சித்தம், தேவனுடைய சித்தம் குறிக்கும். பைபிள்ல தலை என்பது தேவனுடைய சித்தத்தை குறிக்கும். வசனம் ஒன்று வாசிங்க, பிரசங்கி 2:14 வாசிங்க.
ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது.
பாருங்க, ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது. அப்போ ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கு அப்படின்னா, கண் பொதுவாக எந்த வேலை செய்யும் அப்படின்னா, நமக்கு வழிகளை காண்பிக்கக்கூடிய, நமக்கு நல்ல பாதைகளை காட்டக்கூடிய எல்லா வகையான வேலைகளை அந்த கண் நமக்கு செய்யக்கூடியதாக அங்க இருக்கும். அப்படின்னா பொதுவாகவே கண் நமக்கு வழிகாட்டக்கூடிய வேலையை அங்க செய்யுது. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் நல் வழிகளை காட்டக்கூடிய, நல் விஷயங்களில் நடத்தக்கூடிய அந்த கண் அல்லது அந்த தலை எதை குறிக்கும் அப்படின்னா, சித்தம் அது குறிக்கும், சித்தம். அப்ப நம்மளுடைய சித்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தலையாக யார் இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கையில யார் இருக்கணும் என்று சொல்லும் போது யார் இருக்கணும், ஒரு புது சிருஷ்டிக்கு தலையாக கர்த்தர் இயேசுதான் இருக்கணும். வசனம் நீங்க வாசிங்க, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம், மன்னிக்கணும், கொலோசெயர் 2:18 நீங்க வாசிங்க. கொலோசெயர் 2:18
கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல்.
அப்போ சரீரத்தை ஆதரிக்கக்கூடிய, எல்லா வகையிலும் சரீரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய கர்த்தர் இயேசுவை தலையாக பற்றி கொள்வது சபையினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு கடமை, பொறுப்பு. அப்ப நம் சபை என்னன்னா, தலையை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக அங்க கண்டிப்பாக அங்க இருக்கணும். அப்போ ஒரு உண்மையுள்ள ஒரு சபை அவர்கள் கர்த்தரை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக, தலையை பற்றி கொள்ளக்கூடியவர்களாக அங்க இருப்பாங்க. 16வது பாயிண்ட் இது, துணிகரம் உள்ளவர்கள் இதற்கு நேர் விரோதமாக இருப்பாங்க. அதாவது கர்த்தரை தங்கள் வழியாக கொள்ளாமல், கர்த்தர் சித்தமே தங்களுடைய சித்தம் என்று இல்லாமல், சுய சித்தம், அவங்களுடைய சித்தத்தை செயல்படுத்தக்கூடியவர்களாக, அவங்களுடைய சித்தத்தின்படி வாழக்கூடியவர்களாக அவர்கள் அங்கு காணப்படுவாங்க. இது இந்த யுகத்தின் முடிவுல அதிகமாக அங்கு காணப்படும். 16வது பாயிண்ட். 17 நம்ம போகலாம். இருமாப்பு உடையவர்கள், இருமாப்பு உடையவர்கள், ஹை மைண்டட். இதுக்கு அதிக விளக்கம் இல்ல. ஹை மைண்டட் என்று சொல்லும் போது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த ஒரு ஹை மைண்டட் அல்லது எல்லா வகையிலும் தங்களை ரொம்ப பெரிய லெவல்ல பார்க்கக்கூடியவங்க, இதனுடைய ஆபத்து யாருக்கு தான் அதிகமா இருக்குன்னா, மோஸ்ட்லி ஒரு ஸ்பீக்கருக்கோ அல்லது ஒரு எல்டருக்கோ இப்படிப்பட்டவங்களுக்கு தான் அதிகமா இந்த ஒரு வாய்ப்பு அங்க இருக்கும், சரிங்களா? ஏன்னா யார் ஒருவரும் தங்களை என்ன பண்ணிக்க கூடாதுன்னா, பெரிதாக எண்ணிக்கொள்ள கூடாது. அப்ப நமக்கு மத்தியில இந்த ஒரு வாய்ப்பு சடன்லி யாருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஸ்பீக்கர்ஸ்களுக்கு, ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு வார்த்தை பேசிட்டாலோ ஒரு ஊழியம் பண்ணிட்டாலோ ஆட்டோமேட்டிக்கா என்ன வர வாய்ப்பு இருக்கு, தங்களை குறித்துதான ஒரு மேலான ஒரு எண்ணமோ ஒரு பார்வையோ தங்களுக்குள்ளேயே என்னாயிரும், அது உருவாயிரும். இந்த மாதிரியான காரியங்கள் அங்க இருக்கும். இன்னும் சொல்லும் போது ஒரு எக்லிசாக்கு ஒரு எல்டர் ஆயிட்டாலோ என்ன ஆயிரும், நம்ம இதை குறித்துதான ஒரு பெரிய ஒரு எண்ணம், ஒரு பெரிய பார்வை, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். சோ இந்த மாதிரியான காரியங்கள் இருக்கக்கூடாது. இதுதான் குறிக்குது இருமாப்பு உடையவர்கள், ஹை மைண்டட். இந்த விஷயம் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எந்த வகையிலும் அது இருக்கக்கூடாத ஒரு விஷயம் அது. 17வது பாயிண்ட். 18வது நாம் கவனிக்கும் போது சுகபோக பிரியர்கள், சுகபோக பிரியர்கள். இதனோட ரொம்ப எளிமையான விளக்கம் நான் கொடுக்கிறேன் நான். அது சுகபோக பிரியம் என்பது ஒரு புது சிஷ்யர்களுக்கு எந்த வகையிலும் அது நல்ல காரியம் அல்ல. வசனம் நீங்க பாருங்க, 1 யோவான் 2 அதிகாரம் 15-17 வரை நீங்க வாசிங்க.
உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
சோ ரொம்ப அழகானவைகளை சொல்றாரு. எந்த வகையிலும் ஒரு புது சிருஷ்டி உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன பண்ணக்கூடாது, அன்பு கூறக்கூடாது. அது மாத்திரம் கிடையாது, மாம்சத்தின் இச்சைகள் இவைகள் அவர்கள் என்ன ஆகக்கூடாது, இழுப்புண்டு போகக்கூடாது. நிறைய விஷயங்கள் அந்த ஒரு பகுதிகளில் அங்க வைக்கிறார். இதை பத்தி சொல்லும் போது கண்டிப்பாக நம்ம உலகத்தின் காரியங்கள்ல அன்பு செய்யாதவர்களாக, அன்பு காட்டக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது நம்ம கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு என்ன முறையான ஒரு காலங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னா, மாம்சத்துக்குரிய இச்சைகள், மாம்சத்தினுடைய காரியங்கள், இவைகளை இச்சித்து அவைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை அதிகமா போயிட்டு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க எல்லாரும் அதிகமாக விரும்பக்கூடிய இச்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக என்ன இருக்குன்னா, இந்த வாட்ஸ்அப், இந்த ஃபேஸ்புக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்னைக்கு வரக்கூடிய இன்டர்நெட்னுடைய எல்லா வசதி அமைப்புகளை என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய எல்லா வகையான இச்சைக்குரிய காரியங்கள் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, அதை அவங்க அனுபவிக்கிறாங்க. அவங்க இதாங்க சொல்றாரு. இந்த வசனத்தை கோடிட்டு காமிச்சு ரசல் அவர்கள் என்ன கொடுக்குறாங்கன்னா, ரீபிரிண்ட்ல 5-4-1-3 அவர் என்ன கொடுக்குறாருன்னா, எப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை வருதோ, நல்லா நீங்க புரிஞ்சுக்குங்க, யுகத்தின் முடிவுக்கு பக்கத்துல நம்ம வந்துட்டோம் என்பதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னா, எப்ப இந்த நிலை காணப்படுது, 1 யோவான் 2 அதிகாரம் 15-17 வரை இருக்கக்கூடிய நிலை நமக்கு மத்தியில காணப்படும் போது யுகத்தின் முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் என்கின்ற ஒரு பாயிண்ட் காமிக்கும் போது நமக்கு மத்தியில இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா நிறைய சமயங்கள்ல நாம கூட என்ன பண்ணிடுறோம், நம்ம அதிகமா நாம இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளை கெடுக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் என்னங்க, மொபைல், இன்டர்நெட், இருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்கள், வாய்ப்புகளை நம்ம என்ன பண்றோம், அதிகமாக அவைகளிலேயே மூழ்கி போகக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். என்ன சொல்லும் போது அதிகமா என்ன பண்றாங்க, நிறைய பேர் அமேசான்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. என்ன சொல்லும் போது நிறைய பேர் என்ன பண்றாங்க, யாருமே வந்து அவங்களுடைய திராணிக்கு தகுந்தார போல, நாலேஜ் தகுந்தார போல அதை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பயன்படுத்துறத ரொம்ப எளிமையானவைகளை பயன்படுத்திட்டா அது பரவாயில்ல, எப்போதும் அதுக்குள்ளேயே தான் கிடக்குறாங்க. ஒரு பொருள் தேட ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் என்ன பண்றாங்க, அமேசான்குள்ள போய் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, பிளிப்கார்ட்குள்ள போயிட்டே தான் இருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கா என் நேரமும் சாட்டிங்லே தான் இருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் இன்னைக்கு போயிட்டு இருக்குது, நிறைய விஷயங்கள் வாட்ஸ்அப்ல போகுது. சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல என்ன பண்ணிக்கிறாங்க, கருத்து பரிமாற்றம்ன்ற பேர்ல என்னென்னமோ விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இவைகள்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, தெய்வீக நிறைந்த சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் கூட வாட்ஸ்அப்ல முறையாக என்ன பண்றது இல்ல சகோதரர்கள், பயன்படுத்திக்கிறது இல்ல. நாம முறையற்ற லெவல்ல என்ன பண்ணிக்கிறோம், நாம வாட்ஸ்அப்ப பயன்படுத்துறோம். நாம சத்தியம் என்பது கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது, அதுக்குன்னு ஒரு கணம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பரிசுத்தமான ஒரு கணம் கொடுத்து அந்த நிலை கொடுத்து அமர்ந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, வாட்ஸ்அப்ல ரொம்ப எளிமையா போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வருது எவ்வளவுங்க, காலையில ஓபன் பண்ணா 100-120 வருது. யார் என்ன கேக்குறா, அவங்களை கவனிக்கிறோமா? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் அதனுடைய ஸ்கிரிப்சர்ஸ் இவைகளுக்கு நல்ல கணமும் முக்கியத்துவமும் இருக்கணும், இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையில உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணோம், கேட்கணும். மாறாக ஃபுல்லா வாட்ஸ்அப்லயே என்னங்க போட்டு உழந்துகிட்டு இருக்க கூடாது. நம்ம இவைகளை நம்ம கருத்தில் கொள்ளணும். ஏன்னா இவைகளெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன ஆயிட்டோம், இதுல நம்ம அடிக்ட் ஆயிட்டோம். நிறைய பேர் அடிக்ட் ஆயிட்டாங்க இந்த விஷயங்கள், சுகபோகமான விஷயங்கள். சோ இவைகளை கூட நம்ம தவிர்க்கணும். அப்ப இந்த மாதிரியான காரியங்களை கவனிக்கும் போது யுகத்தின் முடிவில் இருக்கக்கூடிய நாம் இப்ப ஏற்பட்ட விஷயங்களுக்கு நம்ம விலகினவர்களாக இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். முடிவாக வரும்போது 19வது விஷயம், தேவபக்தியின் வேஷதாரிகள். தேவபக்தியின் வேஷதாரிகள் அது என்ன அப்படின்னா, தேவபக்தியினுடைய பலனை மறுதளிக்கக்கூடியவர்கள். இதனுடைய விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டி அவர்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து போகக்கூடிய விஷயங்கள்ல மாம்சத்தை இவங்க மறிக்க செய்வாங்க. அந்த மாம்சத்தை மறிக்க செய்கிற விஷயத்துல இவர்கள் மாம்சத்தோடு எந்த வகையான ஒரு உடன்பாடும் என்ன பண்ண மாட்டாங்க, பண்ணிக்கொள்ள மாட்டாங்க. ஆனா இந்த தேவபக்தியின் வேஷதாரிகளுடைய விஷயங்கள்ல பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாம்சம் புது சிருஷ்டியோட பார்ட்னர்ஷிப் போடுறதுக்கு முயற்சி பண்ணணுமா, பாருங்க, மாம்சத்துக்கும் புது சிந்தைக்கும் ஒத்து வருமா? அல்லது மாம்சம் வந்து ஒரு புது சிந்தையோட பார்ட்னர்ஷிப் போட்டு அது டிராவல் பண்ண முடியுமா? அப்படின்னா எந்த வகையிலும் அப்படி டிராவல் பண்ண முடியாது, முடியாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா குருந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது இந்த சரீரத்தை கர்த்தர் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுத்து நீதிமானாக்கப்பட்ட ஒரு நிலைமையில தேவ சித்தம் செய்வதற்காக கடனாக கொடுத்துட்டார். ஆக நம்மளுடைய சரீரம் அது கடனாக என்னவா தேவனுடைய சித்தம் செய்வதற்காக நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இப்ப இந்த ஒரு சரீரத்தை பாவ மாம்சத்துக்கு ஏதுவான கிரியைகளுக்கு என்ன பண்ண முடியாது, உடன்பட்டு போகும் வகையில நம்ம பார்ட்னர்ஷிப் போட முடியாது. நிறைய சமயங்கள்ல என்ன பண்ணிடுறோம், நம்ம மாம்சத்தோட பார்ட்னர்ஷிப் போட்டுறோம். நம்ம இதை நம்ம உதாரணம் பார்க்கலாம். நம்ம நிறைய பேர் இந்த அழைப்புல வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு வைராக்கியம் இருக்கும், எந்த மீட்டிங்ல அவங்க தலைகளை பார்க்கலாம். ஆனா நாள் போக போக சண்டே மட்டும்தான் வருவாங்க, சண்டே மார்னிங் கிறிஸ்டியனா மாறிடுவாங்க. ஏன் அப்படின்னா மாம்சத்தோட பார்ட்னர்ஷிப் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அல்லது அந்த மாதிரியான காரியங்கள்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாம்சத்தோட பார்ட்னர்ஷிப் போட்டுருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு ஃபுல் எஃபர்ட் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து சப்ஜெக்ட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுவோம், சரிங்களா? அப்ப தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு இதனுடைய ப்ரிப்பரேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மகிமை கனம் யாருக்கு சேர்க்கணும், தேவனுக்கு போய் சேர்க்கணும். ஆனா நிறைய சமயத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, பிரதர் இந்த சப்ஜெக்ட் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுங்களா, எவ்வளவு எஃபர்ட் எடுத்தேன் தெரியுங்களா, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தேன் தெரியுங்களா அப்படின்ட்டு சில சமயங்கள்ல நம்மளுடைய எஃபர்ட்டை இதுல போட்ட மாதிரி என்ன பண்ணிருவோம், காமிச்சிருவோம். நம்முடைய எஃபர்ட் கூட இதுல இருக்குது, என்னுடைய பிரயாசங்கள் அதிகமா இதுல இருக்குது, ஏதோ தேவனுடைய பாட்டு இதுல ஏதோ ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்றது போல என்ன பண்ணிருவோம், தேவனுடைய காரியங்கள்ல தேவனுடைய ஊழியங்கள்ல நம்மளை என்ன பண்ணிருவோம், ஒரு பெருசா காமிச்சிருவோம். இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் அங்க இருக்கிறதாக அங்க சகோதரர் அங்க சொல்றாரு அவரு. ஆக இப்படியாக எந்த வகையிலையும் ஒரு புது சிருஷ்டி மாம்சத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக அந்த பார்ட்னர்ஷிப் என்கின்ற விஷயம் அது இருக்கக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். இவைகளை நாம் வச்சுட்டு இந்த கடைசி காலங்கள்ல இந்த 19 பாயிண்ட் நம்ம ரொம்ப வேகமா தான் உங்களை பத்தி நான் சொல்லி முடிச்சிருக்கேன். ஒரு மணி நேரத்தினுடைய காரியங்கள்ல பாருங்க, இந்த 19 பாயிண்ட் சொல்லிட்டு சகோதரர் என்ன சொல்றாரு அப்படின்னா லிஸ்ட் போடுறார். இந்த 19 பாயிண்ட்ல எந்த லிஸ்ட், இதுல இந்த லிஸ்ட்ல வரக்கூடிய எந்த ஒரு விஷயம் யாருக்குள்ள இருந்துட்டாலும் அவங்க ஃபால்ஸ் பிரதரன், ஃபால்ஸ் பிரதரன் இதான் சொல்றாரு அவங்க. இப்ப நாம் செக் பண்ணணும் இந்த 19 பாயிண்ட்ல 18 இல்ல, ஒன்னு இருந்தா கூட நம்ம யாரு தான், ஒன்னு இருந்தா கூட யாரு தான், ஃபால்ஸ் பிரதர் தான். ஆனா இவரை நம்ம செக் பண்ணும்போது மேக்சிமம் இவர்களுக்குள்ள நம்ம இருக்கிறோமா, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கிட்ட காணப்படுதா என்று நாம் செக் பண்ணணும். நாம ஏன் அப்படின்னா பாருங்க, அது மாத்திரம் கிடையாது, அந்த வசனத்தினுடைய முடிவுல 5 வசனம் முதல் அதாவது அப்போ சொன்ன பவுல் பேசுறாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அது வாசிங்க நீங்க.
தேவ பக்தியின் வேஷத்தை கரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஒருவேளை இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ள இருந்தால் ஃபால்ஸ் பிரதர் அப்படின்ற விஷயம் கொடுக்கிறாரு. ஒருவேளை இப்படிப்பட்டவங்க கூட நம்ம கலந்திருந்தா கூட என்னவா, கலந்திருக்க கூடாது, இப்படிப்பட்டவங்களை விட்டு என்ன பண்ணிருங்க, விலகிரு, இவங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான குணங்களுக்கு ஒத்து போகிறவர்களாக இணைந்து காணப்படுகிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இருந்தால் ரீப்ரிண்ட் 1:3-9 பிரதர் சொல்றாரு, அந்நிய நுகத்தில் பிணைப்பட்டவர்கள், அந்நிய நுகத்தில் பிணைப்பட்டவர்கள், அந்நிய நுகம் நமக்கு ஆகாதுங்க, நுகம் நம்ம இப்பேற்பட்ட நுகங்களை நாம் தூக்கி நம்ம வச்சக்கூடாது. இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரி, பார்த்தனுடைய கன்க்ளூஷனுக்கு வரும்போது முதல் இப்ப இதனுடைய விஷயங்கள் நம்ம எதற்காக நாம் பார்த்திருக்கிறோம், இந்த அருமையான ஒரு கன்வென்ஷன்ல ஒரு மாநாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்ப்பதற்கான அவசியங்கள் காரண காரியங்கள் என்ன என்று ஒருவேளை நம்ம கேள்வி எழுப்பினால் ரொம்ப அருமையான விளக்கம் அங்க இருக்குது. என்ன அப்படின்னா வசனம் வாசிக்கலாம், யோவான் சுவிசேஷம் 11:10 வசனம்.
ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார்.
என்னவா, ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் அவன் இடறுவான். ஏன் கர்த்தர் இந்த வார்த்தை பேசிட்டார், என்ன காரணத்துக்காக பேசிட்டார் அப்படின்னா 8 வசனம் 9 வசனம் நீங்க வாசணும்.
அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான்.
என்ன சொல்ல வர்றாங்க கர்த்தர்? 10வது வசனம் சொல்றார், ஒருவன் இருளிலே நடந்தால், இரவிலே நடந்தால் என்னவா, வெளிச்சம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் இடருவான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 8வது வசனத்தில் பேசிட்டு இருக்கிறார், எங்க கிளம்பிட்டு இருக்கிறார் அப்படின்னா, அவருடைய நெருங்கிய சிநேகிதர் மறிச்சிட்டார், லாசர். இப்ப அந்த இடத்துக்கு அவர் போகணும். போகும்போது சீஷர்கள் பயப்படுறாங்க. என்ன பயப்படுறாங்கன்னா, ஆண்டவர் இப்பதான் அங்க இருந்து வந்தோம், எதற்காக வந்துட்டோம்னா, அங்க இருந்தவங்க எல்லாம் உங்களை கல்லறிய பார்த்தாங்க, அங்க இருந்து நீங்க தப்பிச்சு வந்தீங்க, மீண்டும் ரிட்டர்ன் நீங்க அங்க போனீங்கன்னா உங்க உயிருக்கு ஆபத்து இல்லையா, உங்களை கொன்றுவாங்களே அப்படின்ற கேள்வி வைக்கும் போதுதான் கர்த்தர் சொல்றாரு, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா அப்படின்னா, நான் பகல்ல நடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நான் வெளிச்சத்துல நடக்கிறேன், எனக்கு இடரல் இல்ல, என்ன நடக்கும்ன்றது எனக்கு தெரியும், எனக்கு தெரியறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு தெரியல, தெரியாதனால நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். சரி, நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த காலத்தினுடைய காரியங்களை இந்த பிரசன்ட் டேஸ்ல அல்லது இந்த யுகத்தின் முடிவுல தேவ ஜனங்களுக்கு மத்தியில் அல்லது உடன்படிக்கை செய்தவர்களுக்கு மத்தியில் கொடிதான இன்னல் நிறைந்த காலங்கள் வரும் என்பதை தேவன் படம் பிடித்து காமிச்சிருக்கிறார். இதுதான் விஷயம். ஒரு படம் பிடிச்சு காமிச்சிட்டான், வெளிச்சத்தை வச்சிட்டார். இப்ப வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நாம் வெளிச்சத்தை பார்த்து இடரல் இல்லாமல் நடந்து போகணும். சரிங்களா? இப்ப எனக்கு தெரியாது, இது இதனுடைய விஷயங்கள் எனக்கு தெரியாது என்ற நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒருவேளை தெரியாமல் இருந்தால் இருளில் நடக்கிறோம், இடரலாம் விழுகலாம். ஆனா தேவன் அப்படி வைக்கல, நம்மள வெளிச்சத்துல வச்சிருக்கிறார், படம் போட்டு காமிச்சிட்டார். எப்படி இருக்கும் இந்த காலங்கள், எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க, என்ன குணங்கள் இருக்கும், எல்லா விஷயங்களையும் தேவன் படம் போட்டு காமிச்சதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, தெரியாது என்று நாம் சொல்ல முடியாது. ஆக வெளிச்சத்தில் நடக்கிறவர்களை போல சீராக நடக்கணும். எந்த வகையிலுமே நாம இதுல வரக்கூடிய குணங்கள் இல்லாத ஒரு நிலைமையில வந்துடணும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு யுகத்தினுடைய முடிவும் அது சோதனை, ஒரு சோதனையில முடியும், மிகப்பெரிய உபத்திரவத்துல முடியும், அதுக்கப்புறம் தான் ஒரு புதிய துவக்கம் அங்க இருக்கும். அப்ப நாம இந்த யுகத்தினுடைய ஒரு சோதனை காலகட்டத்தில் இருக்கிறோம். என்ன சொல்லணும் அப்படின்னா, சபைக்கே உண்டான ஒரு விசேஷமான சோதனையின் காலகட்டங்கள்ல இருக்கிறதுனால நமக்கு மத்தியில இப்ப ஏற்பட்ட விஷயங்கள், ஒரு 19 காரியங்களை அங்க ஒரு தூதன் எடுத்து வச்சிருக்கிறார், அப்போஸ்தலன் பவுல் எடுத்து வச்சிருக்கிறார். எடுத்து வச்சிருக்கும் போது இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப அவசியம், இதனுடைய வெளிச்சத்தை பிடித்துக் கொள்வது ரொம்ப அவசியம், இவைகளின் வழியாக இடராமல் நடந்து செல்வது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்கள். அந்த ஒரு வகையில் இதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் நமக்குள் வராதபடிக்கு இந்த காலத்துக்கே உரிய வகையில பரிசுத்தத்தின் பாதையில் முன்னேறி செல்வதற்கான கிருபைகளையும் இரக்கங்களையும் தேவன் நம் யாவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.